வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கேட்கிறேன். இன்று கருப்பு ஜூலை, பிளாக் ஜூலைய நினைவு கூர்ற மாதிரியான ஒரு சிறு உரையாடலை நடத்த இருக்கிறோம். தமிழர்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, ரெண்டாவதுலேயும் குறிப்பாக இந்த கடந்த ஒரு 100 வருட வரலாற்றிலேயே மிக முக்கியமான எங்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை என்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக 83 ஜூலை மாதம் இருக்கிறது. 1983 ஜூலை மாதத்தின் இறுதி பகுதி காலத்துல தமிழர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு இனக்கலவரத்தை, ஒரு பொக்ரோம சிங்கள அரசு திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதுல ஆயிரக்கணக்கிலான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 20,000-க்கும் மேற்பட்ட தமிழர்களின் வீடுகள், கடைகள், வணிக ஸ்தலங்கள் எல்லாமே கொளுத்தப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது. எண்ணற்ற எங்கள் மக்கள், லட்சக்கணக்கிலான எங்கட மக்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த 83 கலவரம் என்பது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் இவெண்டாக இருக்கிறது தமிழர்கள ஈழத் தமிழர்கள வரலாற்றில். அதற்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா போராட்டம் சூடு பிடிக்குது. நிறைய இளைஞர்கள் போராட்டத்துக்குள்ளும் போகிறார்கள். ஒரு பெரும் படையாக விடுதலை புலிகள் இயக்கம் உருவாகுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தது 83 தான். 83 கலவரத்தின் போது இலங்கை முழுவதுமே தமிழர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை சிங்கள அரசு திட்டமிட்டு அரங்கேற்றியது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 81 எங்கட நூலகம் எரிக்கப்படுகிறது. யாழ் பொது நூலகம், ஜெஃப்னா லைப்ரரி எரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அவுட்ரீச் அந்த டைமும் வந்திருந்தது. தெற்காசியாவுண்ட மிகப்பெரிய நூலகம், ஒரு லைப்ரரி கொளுத்தப்பட்டது என்பது சர்வசாதாரணமான விடயம் அல்ல. அந்த நேரத்துல உலகெங்குமே கடும் எதிர்ப்பு வந்திருந்தது. அது இலங்கை அரசுண்ட அந்த கோர முகம் உலகத்துக்கு தெரிந்திருந்தது. இருந்த போதிலும் ஒரு சில வருடங்களுக்கு பின்னர் இப்படி ஒரு இனக்கலவரத்தை அவங்க கட்டவழ்த்து விடுறாங்க. அதை இனக்கலவரம் என்று கூட சொல்ல முடியாது. ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு நடவடிக்கை. வணிக ஸ்தலங்களை எல்லாம் கொளுத்துறது வந்து தமிழர்கள பொருளாதார முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே ஒரு டார்கெட்டை வச்சு அவங்க முன்னகர்ந்தாங்க. எப்படி நூலக எரிப்பு கல்வி மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக பார்க்கிறோமோ, அது போல 83 எங்கட இருப்பின் மீதும் எங்கட பொருளாதார இருப்பின் மீதும் தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையின் பொருளாதாரத்தின், இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தமிழர்கள் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் மலையக தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், ஈழத்தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், இலங்கை முழுவதுமே நீங்க மலையக தமிழர்கள பங்களிப்பு இல்லாமல் இன்று இலங்கை வந்து ஒரு வளம் மிக்க, ஒரு எழில் மிக்க ஒரு தீவாக மாறி இருக்காது. அவர்களின் உழைப்பும் வியர்வையும் அங்கு சிந்தியிருக்காவிட்டால் இன்று ஒரு இவங்கள் டூரிசம் இது அது என்று சொல்லி இவங்க கதைக்கவே முடியாது இலங்கையில. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கிற இலங்கை, ஒட்டுமொத்த இலங்கையின் வளர்ச்சிக்கும், கல்வி சார்ந்தாகட்டும், இல்லை என்றால் தொழில்கள் சார்ந்தாக, தொழிற்சாலைகள் சார்ந்தாகட்டும். தென் இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகளை கட்டமைத்து, அதாவது வடகிழக்கின்ற செல்வம் என்பது ஒட்டுமொத்த இலங்கையின் வளர்ச்சிக்கும் போய் சேர்ந்ததையும் நாங்கள் இங்க காண வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வடக்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் தொழில் நிமித்தமாக, வர்த்தகம் நிமித்தமாக தென்னிலங்கைக்கு சென்று தென்னிலங்கைய வளமிக்க ஒரு இடமாக, நல்ல ஒரு பொருளாதார ரீதியான உயர்வு உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுல தமிழர்கள பங்களிப்பு, ஈழத்தமிழர்கள பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. குறிப்பா சிங்கள கிராமங்களில் கூட நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதில் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இவங்க கொளுத்தினாங்கள் அல்லவா தமிழர்களின் வணிக ஸ்தலங்கள், தமிழர்கள் வேலை செய்யும் இடங்கள் என்று இவர்கள் தேடி தேடி போய் கொளுத்தி தீக்கிரை காட்டிய பல இடங்களில் வேலைக்கு அமர்ந்திருந்தது சிங்களவர்கள் தான், சிங்களவர்களும் தான். அவர்களுக்கும் வேலை இல்லாமல் போனதை தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப அவன் தமிழர்களின் பொருளாதாரத்தை அழிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவன் ஒட்டுமொத்த இலங்கையின் பொருளாதாரத்தை அங்கு அழிக்க தயங்கவில்லை என்பதைத்தான் அங்க அங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. 1983 கலவரம் அது மட்டும் எங்களுக்கு நினைவூட்டவில்லை. அது வந்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் உலகெங்குமே, ஈழத் தமிழர்கள் உலகெங்குமே பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுல நிறைய பேர் இடம்பெயர்ந்து வாழ்வதற்கு காரணமாக இருந்தது இத்தகைய கலவரங்கள் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக 1983 கலவரத்துக்கு பின்னர் இடம்பெயர்ந்த நிறைய பேர், நிறைய தமிழர்கள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் தான் இன்று புலம்பெயர் தமிழர்கள் என்ற அந்த கட்டமைப்பு ஒரு வலிமையான ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த 1983 கலவரம் என்பது சிங்கள அரசாங்கத்தின் சிங்கள தேசத்துக்குள் அதன் கல்ச்சர், அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சருக்குள்ள இன்று வரை மிக ஆழமாக ஊடுருவி இருக்கும் அந்த கலவர கலாச்சாரத்தின் ஒரு கோர வெளிப்பாடாகவும் 1983 ஜூலை மாதம் நடந்த அந்த கலவரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸாக, ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குன்னு கூட நாங்க சொல்லலாம் என்றுதான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ள வச்சு கொண்டுதான் இன்றைக்கு நாங்க 1983 கலவரத்தை பற்றி எங்கட இந்த கன்வர்சேஷனை வச்சிருக்கோம் விரும்புறேன். வேர் வி ஹாவ் இந்த கலவரத்துக்கு பின்னர் நாங்கள் இப்ப இங்க இருக்கிறோம், ஒரு தேசமாக இங்க இருக்கிறோம். இந்த கலவரம் எப்படி எங்கட தேசத்தின் இந்த சிந்தனையோ அந்த அரசியலையோ மாற்றி அமைத்திருக்கிறது, அந்த தாக்கம் இன்று வரை வி கேன் ஃபீல் இட். ஐ வாஸ் போர்ன் இன் 1991. இப்ப நான் 1991 பிறந்தேன். எனக்கு என் குடும்பத்தில இருந்து நான் கேட்கக்கூடிய நிறைய கதைகள்ல 1983 குறிப்பா ஒரு தனி கவனத்தை பெறும். எப்பயுமே அந்த 1983 மனதில் பதிந்திருக்கும். ஏனென்றா அது இந்த கலவரம் சார்ந்து இருந்திருக்கும். எல்லாட்ட குடும்பத்திலையும் நீங்க பாருங்கோ, ஈழத்தமிழர்கள் எல்லாட்ட குடும்பத்திலையும் 1983 அந்த கலவரம் நடந்த போது எங்கே இருந்தார்கள், என்ன நடந்துட்டு இருந்தது என்ற அந்த விஷயங்கள் வந்து, அந்த செய்திகள் வந்து அவர்கள் அந்த மெமரிஸ்ல பதியப்பட்டிருக்கும். அது சில சில நாட்கள் வந்து எங்கட மனதில இருந்து நீங்காது இருக்கும். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த யாழ் பொது நூலக எரிப்பு என்ற அந்த செய்தி வந்த போது எங்கிருந்தோம், என்ன நடந்தது என்றது வந்து நிறைய பேர்ட்ட மனதில எப்பயுமே நீங்காது பதிந்திருக்கு. அதுபோல இப்ப மே 17 என்பது எங்கட எனக்கெல்லாம் அந்த நாட்கள் அந்த தாக்கம் வந்து என்றுமே இந்த வாழ்வுல இருக்கும். அது எப்பயுமே அது மறந்து கடந்து போக முடியாது. அதே மாதிரி 1983 அந்த கோரங்களை கண்டவர்களாகட்டும், அந்த செய்தியா பார்த்தவர்களாகட்டும், அவர்கள மனதிலையும் அவர்கள அந்த ஆயுட்காலம் வரை அந்த தாக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றதை நாங்க பார்க்கக்கூடியதா தான் இருக்கு. ஸோ அதை பற்றி வி வாண்ட் டு சி அது இம்பேக்ட் எப்படி இருந்தது, இப்ப நாங்கள் எப்படி அதை ப்ரோசஸ் பண்றோம், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை எப்படி கடத்த போறோம்ன்றதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாரும் சாரி எல்லாருமே நீங்க வந்து உங்களோட யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வரலாம், உங்களோட தாட்ஸையும் நீங்க ஷேர் பண்ணலாம் ஆன் ஹவ் யூ சி 1983 பற்றி. அக்கா இருக்கிறீங்களா? கண்ணம்மா அக்கா இதை இணைந்திருக்கிறீங்களா?
மக்கள் பட்ட கஷ்டங்கள் அதுக்கு பின்னால நடந்த எல்லாம் சொன்னீங்க. நான் ஐ திங்க் 2 இயர்ஸ் அகோ தான் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய கதைகள் வாசிக்கிறேன். எங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலே எங்களுக்கு நடந்த நிறைய வந்து விட்னஸ் அக்கௌண்ட் ஆயிருக்கட்டும், இல்லாட்டி நடந்ததா இருக்கட்டும், இட் ஹாஸ் நாட் பீன் டாக்குமெண்டட். ஸோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் போது அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தான் நான் இப்போ நினைப்பேன். படங்கள் மேலோட்டமான கதைகள் மாதிரி, பட் வேற லைக் பி இட் ஹாலோகாஸ்ட் ஆர் சம்திங் எல்ஸ், வி வுட் ஆல்வேஸ் சி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஸோ அது எங்களுக்கு அவ்வளவு இல்லை, கிடைக்க இல்லை. ஸோ முதல் முறை நான் அதெல்லாம் வாசிக்கும் போது அந்த 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 ஹொரர் or what our people went through, it was really hard to digest. And oru kadai vandu enakku eppovume nyabagathil irukkiradhu vandu oru oru single brother vandu twitter la share pannirundhavar. என்ன மாதிரின்னா அவன் மாமாவுக்கு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தமிழ் குடும்பம் இருந்தது. அந்த காய் வந்து லைக் ஸோ எடியூக்கேட்டட் அண்ட் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டன் அந்த தமிழ் அண்ணா. அப்போ இந்த கலவரத்தின் நேரம் அவன் குடும்பத்தையே கொலை பண்ணி அவட அம்மாவை வந்து அவட கண்ணுக்கு முன்னாலே ரேப் பண்ணி ஒரு கும்பல் கொலை செய்யுது. அப்போ இவர் மட்டும்தான் தப்புறாரு அந்த இதில், தப்பி போயிட்டு இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியா. அப்ப அந்த இவருக்கு உதவி செய்த சிங்கள குடும்பம் எப்பவுமே இவரை பற்றி நினைச்சிட்டு இருக்கும், என்ன நடந்தது, எங்க போயிட்டார், அட்லீஸ்ட் உயிரோடையா இருக்கிறார் என்று கூட அவைக்கு தெரியாது. சமாதான காலத்துல வன்னில இருந்து நியூஸ் வருதாம். அப்ப இவர் டிவியில பார்த்துட்டு கேட்க தலைவருக்கு பின்னால அவரோட செக்யூரிட்டி டீம் எல்லாம் அந்த அண்ணாவை தாங்கள் கண்டு வேண்டும். அப்போ தங்களுக்கு புரிஞ்சது என்ன காரணத்துக்காண்டி இவர் போராடினம், நாங்கள் தான் இவைய போராட்டத்துக்கு தள்ளினம் என்று. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து இப்போ எங்களை வந்து எப்பவுமே, ஈவன் ரீசன்லி கூட அலிசா பிரியோ இலங்கை அரசாங்கத்தை ரிப்ரசன்ட் பண்றாக்கள் வந்து சொல்றது திருநெல்வேலியில் நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், அதன் அவுட்பர்ஸ்ட், அந்த 13 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டதால தான் இந்த மாதிரி ஒரு இனக்கலவரம் தூண்டப்பட்டு நடந்தேன்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த வருஷம் 83 பாத்தீங்களா, ஐ திங்க் ஃப்ரம் ஏப்ரல் ஒன்வர்ட் தமிழாக்களுக்கு மேல ஸ்டேட்டால சின்ன சின்ன நிறைய விஷயம் நடந்து கடைசியா இது ஒரு பெரிய இனக்கலவரமா மாறுது. ஐ திங்க் ஏப்ரல்ல அந்த காந்தியன் மூவ்மெண்ட் இம்பாக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஆனா அதுக்கு பிறகு வந்து மேல வந்து நிறைய திருகோணமலையில இருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை கொலை செய்ததா இருக்கட்டும், நிறைய தமிழாக்களை ஜெயில கொண்டு போய் போட்டு ஒரு அவைய இன்வெஸ்டிகேஷன் என்ற பேர்ல லாக்அப் டெத், அந்த லாக்அப் டெத்தை மறைக்கிறதுக்காண்டி அந்த பாடிஸை வந்து குடும்பத்துக்கு கொடுக்காம எரிச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இந்த 1983 ஜூலைக்கு முதல். ஈவன் நடந்த ப்ரோக்ராமுக்கு முதலே அவங்க வந்து மீடியா பேன் வருது. இப்போ அதெல்லாம் ஒரு சில டயஸ்போரா இருந்ததாலேயோ டூரிஸ்ட் அங்கே இருந்ததாலேயோ இது எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த இந்த கட்டமைக்கப்பட்ட வயலன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஆக்களோட கதை சொல்லும் போது தான் இது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு டெரரிசம் ஆங்கிள் கொடுக்காம, பட் இந்த மக்கள் எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது வந்து இலங்கை இராணுவம் தான், இலங்கை அரசாங்கம் தான். அதுவும் நான் சொன்ன அண்ணா இந்த கதை வந்து ஐ திங்க் இட் ஃபோரெவர் ஸ்டிக்ஸ். ஒரு ஒரு பெரிய விடயம் எங்களுக்கு நடக்குது, அது எங்களை எப்படி மாத்துது, ஒரு 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 கேபிட்டல் சிட்டியில ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல இருந்து ஒரு அண்ணாவை இந்த மாதிரி நிலைக்கு தூண்டி சண்டை போட வச்சது வந்து இலங்கை இராணுவம். நாங்கள் ஏந்திய ஆயுதம் வந்து நாங்கள் விரும்பி ஏந்தியில் எங்களுக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் 1983 பாக்குறேன்.
ஆமா, கதை நீங்க சொன்னீங்கல்ல, எங்கட இந்த கதைகளின் ஊடாக ஸ்டோரிஸின் ஊடாகத்தான் நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எவிடன்சஸின் ஊடாக விட்னஸ் அக்கவுண்ட்ஸின் ஊடாகத்தான் 1983 அந்த ஒட்டுமொத்த ஸ்டோரிஸும் நிறைய அந்த இங்க என்ன நடந்ததுன்ற தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருந்தது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் அங்க ஒரு அந்த செய்திகளை வெளியில கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சுதந்திர வெளி கூட அங்க அந்த காலகட்டத்துல இல்லை. 1983 பற்றிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி நாங்க கடைசியா வருவோம், இந்த அலிசா பிரி இவர்கள் சொல்லும் அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸுக்கு. பிஃபோர் தட், 1983 என்ற உடனே அந்த உடனடியாக எங்கட மக்கள் நம்ம மனதுல எத்தகைய ஒரு தாக்கம் இருக்கு? நல்லா அண்ணா இருக்கிறீங்களா? நல்லா அண்ணா இல்ல, ஓகே, அதான். அப்ப எத்தகைய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தினது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நீங்கள் எப்பயா அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை பற்றி அதை பற்றிய உங்களோட முதல் முறையா நீங்க அதை எப்ப கேள்விப்படுறீங்க 1983 பற்றிய? என்னென்ன எங்களை குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்களா, மோஸ்ட் ஈழத்தமிழர்கள் பெரும்பாலுமே எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்கள் இந்த போர்களை பற்றி கேட்டுக்கொண்டுதான், போருக்கு நடுவிலே ஆகட்டும், இடப்பெயர்வு வாழ்வாகட்டும், ஒரு இடத்துல நாங்கள் செட்டில்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்காது. ஒரு எந்த எந்த இளங்கால என்ன எந்த சின்ன வயசு சைல்ட்ஹுட் டேஸ் நினைச்சு பார்க்கும்போது, ஒரு ஊர்ல கார்னர்ல இருப்போம், யாழ்ப்பாணத்துல, கிளிநொச்சியில, கொழும்புல, திடீரென்று சில இடங்கள்ல கப்பல்ல பயணம் செய்கிற நினைவுகள் இருக்கும். சொந்தக்காரர்கிட்ட வீட்டுல இங்க அங்கு என்று சொல்லி எல்லா இடங்கள்லயும் அந்த இடப்பெயர்வு வாழ்வு என்பதுதான் எங்களோட சைல்ட்ஹுட் முழுக்க நிரம்பி இருக்கும். அந்த காலப்பகுதியில வீட்டாக்கள் கதைக்கிறதுகள் இதுகள் ஊடாகத்தான் எங்களுக்கு இந்த முதல் முறையா இந்த கோரங்களை பற்றிய அறிமுகம் பெறும். அப்படித்தான் 83 கூட 83 கலவரங்களை பற்றிய பேச்சுக்கள் கூட சின்ன வயசுலயே நான் கேள்விப்பட்டு கேட்கக்கூடியதா இருந்தது. அது ஒரு 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், டேர்னிங் பாயிண்டா இருந்தது எங்க போராட்டத்திலேயே என்றதும் பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களுக்கும் அப்படி ஏதாவது சின்ன வயசுல இருந்தே கேட்கக்கூடியதா இருந்திருக்காதுன்ற சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு ஆஸ் அ
என்ன சொல்ற நிறைய எங்கட கதைகள் இந்த மாதிரி வழிகள் வந்து ஐ டோன்ட் நோ லைக் ஒவ்வொரு ஆக்களும் ட்ராமா வந்து வித்தியாசமா வெளிப்படுத்துறது. எந்த அப்பப்பா அப்ப கொழும்புல இருந்தவர், அதுக்கு பிறகுதான் அவர் அங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தது. பட் அவையெல்லாம் அதே ஒரு ஒரு டார்க் சாப்டர், அதை திருப்பி கதைக்க மாட்டேன். ரைட், நான் ரீசென்ட்லி ஐ திங்க் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த என்னொரு பெரியப்பா முறை, அவர் வந்து ரீசென்ட்லி தான் அவர்கிட்ட கதை சொன்னவர் இந்த கலவரத்துல தான் எப்படி தப்பி வந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு வருஷமாச்சு இது நடந்து, இவ்வளவு நாளும் அவை அதை பத்தி கதைக்கிறீங்க. ஏன்னா ஒரு ரொம்பவே அவைக்கு அது ஒரு தாக்கமா இருந்திருக்கு. ரைட், ஒரு ஆக்கள் வந்து இறக்குறத பாக்குறதோ அல்லாட்டி தாங்களும் இறப்போமோ இல்லையோன்னு தெரியாம தப்பி வந்தது, அதை திருப்பி கதைக்காம மேபி அந்த அவை அந்த பிடிஎஸ்சி காரணமா அது ஒரு ஒரு தேவையில்லாத சாப்டர் அல்லாட்டி தேவையில்லாத மீன்ஸ் லைக் மென்டலி அத அந்த ஸ்காரை திருப்பி ஞாபகப்படுத்த கூடாதுன்னு நினைக்கணுமோ தெரியா. ஐ வாஸ் டூ யங் வென் மை கிராண்ட் ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ அவரோட நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் நான் கேள்விப்படையில. பட் எனக்கு இப்போ ஞாபகம், இப்போ ரீசன்ட்லி என் பெரிய போரால் சொன்னதான் ஐ ஷேர்ட். அவ ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவ, எல்லாரும் விவசாய குடும்பம், இவர் தான் முதலாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ அவர் படிச்சு யூனிவர்சிட்டி முடிஞ்சு வேலை செய்யும் போது திருகோணமலையில பக்கத்துல ஒரு சிங்கள கிராமத்துல தான் அவருக்கு வேலை கிடைக்குது. அது ரொம்ப கனவுகளோட போய் அவங்களோட மொழியெல்லாம் படிச்சு அங்கேயே ஒரு சிச்சுவேட்டட் பர்சனா வாரார். அப்ப இந்த இந்த இனக்கலவரம் நடக்கும் போதுதான் தான் ஒரு இந்த நாட்டுல இருந்தாலும் தான் ஒரு வேற்றுயின ஆளுன்றத சந்திக்கிறார். அந்த மாதிரிதான் ரீசன்ட்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு வந்து அவர் சிங்களம் சிங்களம் தெரியும், சிங்களம் கதைக்கிறேன் புரியும்ன்றது ஒருத்தருக்கும் சொன்னது இல்லை. இந்து வர கூட யாராவது டிரான்ஸ்லேட்டர் ஓ சிங்களம் புரிஞ்சுக்கிறாள் தெரியுமெண்டா இவர் ஒரு நாளும் வாயை திறக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்கார் அவ்வளவு இம்பாக்டா இருந்திருக்கு. அவரும் அவரோட இன்னொரு தமிழ் நண்பரும் அந்த கிராமத்துல இருந்து தப்பி ஒரு உதவி செய்தது வந்து சின்ன பிள்ளை எல்லாம். ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற முக்காவாசி பேர் அங்க இருக்கிற தமிழாக்களை கொலை செய்தவன். அப்ப இவ அத கண்ணால கண்டு குளத்துக்குள்ளே எல்லாம் இரவிரவா இருந்துதான் தப்பி வந்தது, உயிரோட வருவமோன்னு தெரியாம தப்பி வந்தது. அப்ப அவர் அது அது சொல்லும் போது அவர்கிட்ட கண்ணுல இருந்த வலி, ஏன் அவர் அத இவ்வளவு நாளும் கதைக்கு இல்ல. ஒரு பெரிய இனப்பாடுகளை 83 நடந்திருக்கு, அது அது பத்தி எக்ஸ்போஷர் உலகத்துக்கு தெரிஞ்சிருந்தா இல்லாட்டி அதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்திருந்தா 2009 நடக்காம பண்ணிருக்கலாம். ஒரு அதுக்காண்டி ஒரு வழி இல்லாம போயிருக்கும்னு நான் பாக்குறேன். அந்த நேரம் வந்து மீடியா பேனா இருக்கட்டும், இப்படி ஒரு 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 சின்ன ஐலண்ட்ல வந்து இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை நடத்திட்டு தே காட் அவே அண்ட் தே ஸ்டில் காட் அவே. ரைட், அதோட ரெமினன்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க. டூரிஸ்டே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் சொல்றாங்க, ஒரு கார்ல வந்து 12 தமிழாக்கள் இருக்கும்போது அவங்களை கொண்டு போய் எரிக்கிறாங்க. நான் டூரிஸ்ட் அங்கால இருந்து பாக்குறேன்.
கேக்குதா அக்கா? உங்களோட கேக்கலன்னு நினைக்கிறேன். சுரேஷ் தோழர் இருக்கிறீங்களா? தோழர் அக்காண்ட கேக்குதா? இல்ல என்ன உங்களுக்கு இங்க
இல்ல இல்ல கேக்கல
கேக்கு.
தமிழ் என்ற ஐடென்டிட்டியே
அக்கா உங்களோட விட்டு விட்டு வருது இடையில நின்றுட்டு. இதுல நாங்கள் அக்கா
கேக்குதா பாலு?
கேக்குதா?
ஓமோ
இல்ல
ஓமோ
இடைக்குல
ஓமோ.
நின்றுட்டு உங்களோட இப்ப உள்ள லாஸ்ட் 2 மினிட்ஸா அவங்களோட இருக்க கேள்வி.
ஓ சாரி சாரி சாரி, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்களுடைய ஆக்கள் எல்லாருக்கும் அது ஒரு மரண பயம் மாதிரி. சோ இட்ஸ் லைக் அவையோட ஃபைனல் ஸ்டேஜோ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து தப்பி வந்த மாதிரி உணர்வினம். அப்ப நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து நாங்க கேட்டாதான் அவை ஓபன் பண்ணுவேன், அல்லாட்டி அவை ஒரு கடந்து செல்ல வேண்டிய ஒரு சாப்டரா தான் அதை பார்த்துட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள், நீங்கள் கேள்விப்பட்ட, ஓர் ஹவ் ஹேஸ் யுவர் ஃபேமிலி பீன் இம்பாக்டட் பாலு?
எல்லாட்ட குடும்பங்களை போல தான் எங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே முதல் முறையா அந்த குடும்பா குறிப்பா யாழ்ப்பாணத்துக்கு வெளியே இருந்த உறவினர்கள் நிறைய பேர் இந்த அந்த கதைகளை வந்து கேட்கக்கூடியதா இருந்தது. எல்லாருமே சொல்லினா 83க்கு முன்பு 83க்கு பின்பு என்ற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இந்தியா மீது ஆக்கும் படை வருவதற்கு முன்பு வந்ததற்கு பின்பு என்றும் சில கதைகள் இருந்தது. அப்படியா? எல்லாமே இடப்பெயர்வு சம்பந்தப்பட்டதாகவும், அந்த காலத்துல நான் அங்க இருந்தேன், பிறகு நாங்கள் இங்க பிரச்சனை நடக்கும் போது இங்க போன நாங்கள் அங்க போன நாங்கள் என்ற மாதிரிதான் அநேகமான கதைகள் இருந்திருக்கு. குறிப்பா கண்ணம்மாக்கா சொல்லும் போது 83 ஜூலை மாசம் இந்த கலவரம் தொடங்கியல என்ற ஒரு செய்திய ஒரு முக்கியமான செய்தியை சொன்னவா. பேர்ல் அட்வொகசி குரூப் என்ற ஒரு குரூப் வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறேன் ட்விட்டர்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருப்பு ஜூலைன்றது வந்து ஏதோ புலிகள்ன்ற ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கு எதிர்வினை ஆற்றுவது போல இவங்க ஒரு பொய்யான செய்திய ஒரு சித்தரிப்ப செய்துட்டு இருக்கிறாங்க. கருப்பு ஜூலை கலவரம் என்பது வந்து அது வந்து அந்த 83 ஆரம்பத்தில இருந்தே தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறை வெறியாட்டம் தொடங்கிவிட்டது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்களை கண்டபாட்டுக்கு கைது செய்து அவர்களை கிட்டத்தட்ட கஸ்டோடியல் டெத்ஸ் அதிகமாக இருந்த காலப்பகுதி அது. தமிழர்களை கைது செய்யலாம், கொலை செய்யலாம், கொலை செஞ்சுட்டு புதைக்கலாம், இது எல்லாமே சட்டப்படி நடத்தப்பட்டது. அவன் குற்றமே செய்திருக்க தேவையில்லை, ரோட்டுல போறான், நீ தமிழனா இருந்தாலே போதும், உன்னை கைது செய்யறதுக்குரிய அதிகாரம் அன்று சிங்கள அரசிடம் இருந்தது. அதற்கு பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தின் ஊடாக அவன் இத்தனை கொடுமைகளையும் நிகழ்த்தினான். ஒரு தமிழிளைஞனை கைது செய்வான், கைது செய்து கஸ்டடியில வச்சு துன்புறுத்துவார்கள், டோர்ச்சர் செய்வார்கள், அதன் பின்னர் அப்படியே கொலையும் செய்வார்கள், கொலை செய்து விட்டு புதைக்கவும் செய்வார்கள். இது எல்லாத்தையுமே அரசின் சட்டத்தின் அங்கீகாரத்துடன் அவர்கள் செய்து வந்தார்கள். அதைத்தான் நாங்க கவனிக்க வேண்டும். அது 83 காலப்பகுதியில அது பெரிய அளவுக்கு அது தீவிரமடைகிறது. நிறைய இளைஞர்கள் அப்படி சித்திரவதைக்கு உட்படுகிறார்கள். அந்த காலப்பகுதியில காந்திய இயக்கம் என்றது அது ஒரு முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்தது. அந்த இயக்கம் ஃபார்ம்ஸ் வச்சிருந்த பண்ணைகள் வைத்திருந்தார்கள். அதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல முகாம்கள் வைத்து அவர்களுக்கு உணவளிக்கும் ஒரு வேலைகளையும் காந்திய இயக்கம் செய்து வந்திருந்தது. அந்த கால பகுதியில காந்திய இயக்கத்தின் பிரசிடண்டா இருந்த அருளானந்தம் டேவிட் ஐயா என்ற ஐயாவை வந்து சிஐடி கைது செய்யுது. இது எப்ப நடக்குதுன்னா ஏப்ரல் 1983. கைது செய்து அவருக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு 57 வயசு, அவர் ஒரு ஆர்கிடெக்டா இருந்தவரால் அவர் காந்திய இயக்கத்தை நடத்த அவருடைய குற்றம், அவர் செய்த குற்றம் என்பது இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் தான் அவர் செய்த குற்றமாக அன்று பார்க்கப்பட்டது. அவரை கைது செய்த அந்த 57 வயது முதியவரை அம்மணமாக்கி அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். துன்புறுத்தி அவரையும் அதற்கு பிறகு காந்திய இயக்கத்தின் செக்ரட்டரியா இருந்த டாக்டர் ராஜசுந்தரம் ஐயா அவர்களையும் இராணுவ முகாம்கள்ல வந்து பிடிச்சு வச்சு அடிச்சு துன்புறுத்தின சம்பவம் நடக்குது. இது ஏப்ரல் 1983 நடக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுண்டா, யாழ்ப்பாணத்துல ஒரு கலவரமே செய்கிறார்கள். மே மாசத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு கலவரம் நடக்குது. 83 சாட்டர்டே ரிவ்யூ, 83 மே 21, 83 சாட்டர்டே ரிவ்யூ என்ற பத்திரிகையில வந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு, அபவுட் 64 ஹவுசஸ், 3 மினி பஸ்ஸஸ், 9 கார்ஸ், 3 மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் 36 பைசிக்கிள்ஸ் வர் செட் ஆன் ஃபயர் பை ஆர்மி மென் ஆன் ரேம்பேஜ் அட் கந்தர் மடம் இன் ஜெஃப்னா on Wednesday the 18th evening and night as soon as the state of emergency came into force at 5 p.m. This was believed to be the army's reply to the killing of Corporal Jayavardhana by militant youths at the polling center in the vicinity an hour earlier. 83-ஆம் ஆண்டு ஒரு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராணுவம் எங்கட இளைஞர்களை பிடிச்சு சுட்டு தள்ளும் கொலை செய்யும் புதைத்து தள்ளி கொண்டிருந்தது. இந்த கால பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் வந்து பாதுகாப்பாக இருந்தது இல்லை. அந்த காலப்பகுதியில எல்லாரையுமே கண்ட பாட்டுக்கு பிடிக்கிறதும் சுட்டு தள்ளுறதும், அதற்கு இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் எதிர்வினையாற்றினார்கள் என்ற இவங்களுக்கு எதிர்வினையாற்றாவிட்டால் எல்லாருமே செத்து மடிய வேண்டியதுதான். அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் என்ன செய்கிறது, திட்டமிட்டு ஒரு பெரும் கலவரங்களை நிகழ்த்துற ஒரு வேலையை இவர்கள் செய்து வந்தார்கள். அவ்வாறாக 83-ஆம் ஆண்டு மே மாசம் யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு பெரும் கலவரத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த கலவரத்துல யாழ் வைத்தியசாலையையும் தாக்கி இருக்கிறார்கள் சிங்கள காடையர்கள். சோ ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் வாஸ் ஆல்சோ அட்டாக்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, த கிரிம் ஃபோர்போர்டிங் நியர்லி கேம் ட்ரூ ஆன் த நைட் ஆஃப் மே 18 when army personnel on a maniacal spree attempted to set fire to certain public buildings in Jaffna town. 100 strong gang in civils who were trying to set fire to the Jaffna cooperative stores opposite the Jaffna General Hospital suddenly turned their fury on the hospital itself when they realized that they were being observed from the house officers' quarters. They fired wildly in the air at the hospital building. In the process, a pump operator attached to the hospital got wounded in the thigh. Both the house officers' quarters and the administration block were shot at while doctors and other staff scampered for safety. So, May 18, 1983 பொது கட்டடங்கள் எப்படி யாழ் பொது நூலகத்தை 81-ஆம் ஆண்டு கொளுத்தினார்களோ அதே மாதிரியான இன்னொரு முயற்சியும் மே மாசம் 83-ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டதையும் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க உடனே ஜூலையில இருந்துதான் தொடங்கினதுன்னு இல்லை, அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பக்கா சொன்னது போல பேராதெனிய யூனிவர்சிட்டியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே மே மாசம் தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். கொழும்பு மெடிக்கல் ஹாஸ்டல்ல தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு நிறைய தொடர்ந்து வன்முறைகள் எல்லாம் நடந்து வருகிறது, கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்து வருகிறது. பிறகு ஜூன் மாசம் 1-ஆம் தேதி காந்திய ஃபார்முகளும் வவுனியால இருக்கிற நிறைய கடைகளும் கொளுத்தப்படுகிறது. இவ்வாறாக தொடர்ந்து நடந்து வந்ததன் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்துல 4 தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் சிங்கள இராணுவ காடையர்களால். அதற்கும் எதிர்வினையாற்றும் விதமாகவும் அந்த சிங்கள காடையர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தால் தாக்கப்படுகிறார்கள், என்ன படுகொலை செய்யப்படுகிறார்கள், அதாவது சுட்டு தள்ளப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். நீங்கள் எங்கள் பெண்களை கொலை செய்யலாம், பாலியல் வல்லுறவுப்படுத்தி கொலை செய்யலாம், உங்களை எல்லாம் நாங்கள் ராணுவ வீரர்களாக கருதணும் என்றெல்லாம் இல்லங்கள். அவர்கள் செய்த அந்த குற்றத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு 83 கலவரத்துக்கு இவங்கள் வந்து என்ன செய்யறாங்கள், அந்த தண்டிக்கப்பட்ட அந்த இராணுவ வீரர்கள உடல்களை வச்சு கொண்டு ஒரு கூத்தாடுறாங்கள் இங்க சிங்கள காடையர்கள். அதன் அடிப்படையில இந்த வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தி விட்டோம் என்று சொல்லி ஒரு சப்பகட்டு கட்டவழிக்கிறாங்க. இதுல உண்மை என்னண்டா, அந்த வன்முறையானது அந்த கலவரம் என்று சொல்றோம் அல்லவா, அது திட்டமிட்ட ஒரு இனாளிப்பு. அந்த இனஅடிப்பு என்பது வந்து என்ன மாதிரி நடக்குதுண்டா, அதை செய்யறதுக்கு அவன்கிட்ட தரவுகள் இருந்திருக்கிறது, ஆட்கள் இருந்திருக்கிறது, காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகளின் துணையோடுதான் இது அனைத்தையும் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க லிஸ்டுகள் வச்சிருந்தாங்க, தமிழாக்கள் கடைகள் எங்கே இருக்கு, வீடுகள் எங்கே இருக்கு என்ற லிஸ்டுகள் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தது. எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாம இவர் செய்த விளையாட்டுகளும் இருந்தது அன்றைய ஆட்சியாளர்கள். இவ்வாறாக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலைக்கான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை முழுவதுமே தமிழனை தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நிகழ்த்தப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சோ அதையும் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இனி எவனாவது 83 கலவரத்துக்கு இயக்கத்தை பிடிச்சிட்டு வந்தானா அவனை பிஞ்ச செருப்பாலே அடிங்க. ஐம் சாரி டு சே திஸ் பட் டூ நாட் டாலரேட் சச் இன்அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்றைக்கு அலி சப்ரி மாதிரியான ஆக்கள் சிங்கள அரசு அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சிங்கள காடையர்கள்ன்ற இந்த கூத்தையும் இந்த இந்த தாக்குதல்கள் வந்து ஜூலை மாதம் மட்டும் தொடங்கியது. தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் 83 வருடம் முழுவதுமே நடந்து கொண்டிருந்தது. சோ அது இயக்கத்தின் மீது பழி போடக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ப்ரொபகண்டாவாகத்தான் நாங்க பார்க்க வேண்டும். சோ அதுல நாங்க தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்க சொல்லிக்கொள்ளணும். அடுத்ததா சுரேஷ் தோழர், நீங்கள் உங்களுக்கு இந்த 1983 ரயட்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்ட போது என்ன மாதிரி, எப்ப உங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் தெரிய வந்தது என்று நீ தாட்ஸ் நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்க? இளந்தோழர் இருக்கிறீங்களா?
இளந்தோழர் வணக்கம்.
எண்பத்தி மூன்று
கலவரம் என்றது, இப்ப நான் சின்ன பிள்ளையில அந்த ஊரவிட்டு வெளியில வந்ததால எனக்கு இங்க வந்து வீடியோக்களாலும் அந்த இந்த மக்களுடைய பதிவுகளாலும் இந்த மாதிரி கருத்துரையாடல்களாலும் முக்கியமா இந்த ஒளிவீச்சு வீடியோக்கள்ல அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருந்தது. அதுகளால் தான் நான் அதை பற்றின முழு தகவல்களும் தெரிஞ்சு கொண்டேன். தமிழர்கள் எப்படி திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு இலங்கை அரசாங்கத்தாலும் இலங்கை பயங்கரவாத புத்தமத பயங்கரவாதத்தாலும் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற நிலைப்பாடு, இது இது அந்த அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் எப்படி சிதறி ஓடினார்கள், அந்த மக்களுடைய கருத்து. நாங்கள் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் இந்த கிளப் ஹவுஸ் நிகழ்ச்சியில் பல பேர் வந்து அந்த அந்த 83 கலவரத்துக்குள்ளே தாங்கள் பட்ட துயரங்களையும் துன்பங்களையும் பதிவு பண்ணும் பொழுது அங்கே தங்களை எப்படி காப்பாற்றிச்சினோம், இப்படி போர்த்து காப்பாற்றிச்சினோம். அதில் ஒருத்தர் வந்து தான் ஒரு லொரிக்குள்ளே போய் கீழே படுத்து கிடந்துட்டாராம். அடுத்த நாள் விடியும் வரைக்கும் தான் வெளியில வராமல் லொரி டயருக்கு கீழே படுத்து கிடந்த நிலைப்பாடெல்லாம் பார்த்து 2 நாளாக படுத்து கிடந்த நாங்கள் குடும்பத்தோட குள்ளே பிள்ளைகளோட என்ற அந்த பயத்தின் வெளிப்பாடுகளும் அப்படி ஒரு ஒரு கொடூரமான நிகழ்வுகள் சிங்கள அரசாங்கத்தாலும் இங்கே தமிழன் துடைக்கறி கிடைக்கும், தமிழன் மார்பு கறி கிடைக்கும் என்று தமிழன் உடலை வெட்டி துண்டு போட்டு இந்த இடத்துல மார்க்கெட் பண்ணி கொண்டிருந்த சிங்கள அரசாங்கம், அது உண்மையாக சும்மா பேச்சுக்காக சொல்லல, தமிழர்களுடைய உடலை துண்டு துண்டாக்கி அதை மேசையில் அடுக்கி வச்சு அப்படி ஒரு எழுத்துருவம் உருவாக்கப்பட்டிருந்தது. சிங்களவர்கள் அவ்வளவு வெறி கொண்ட ஒரு சமூகத்தையும் வன்மம் கொண்ட சமூகத்தையும் நாங்கள் பார்த்தினாங்க. இது 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 இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஒரு ஒரு மனித சமூகம் எவ்வளவு ஒரு ஒரு கீழ்நிலையில போய் நிக்குது என்றதுக்கு ஒரு ஒரு மாபெரும் உதாரணம். இது இட் இஸ் ஏ இன்டர்நேஷனல் கிரைம் இஸ் கமிட்டட் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்ரீலங்கன் போர்சஸ் ஆர் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவார்களோ, மக்களுக்கு எதிராக நடந்த மக்களுக்கு எதிராக பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி பெண்களை பாதுகாக்க வேண்டியவர்களே அதை செய்து பல பல விடயங்கள் 1-2 வார்த்தைகள் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த கொடூரங்கள் இன்னும் நீதி பெறாமல் இன்னும் இந்த கொடூரங்களுக்கான நீதி தேடின ஒரு நிலைப்பாட்டை தமிழ் சமூகம் சர்வதேச அரங்கில வைக்கல. இது இனப்படுகொலை என்ற ஒரு அங்கம். இது இது மட்டும் இல்லை, எங்களுக்கு 63 நடந்திருக்குது, 57 நடந்திருக்குது, ஒவ்வொரு ஆண்டு காலங்களாக 72 73 என்று திட்டமிட்டு தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் அதுக்கு துணை போயிருக்கிறது. ஜனாதிபதி என்பவர் அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி வந்து அமெரிக்க அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசுகிறார், வந்து சில சில கடுகுகளும் சில எறும்புகளும் செத்தா நீங்கள் எல்லாம் கவலைப்படக்கூடாது, இது எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி என்று சொல்லி அந்த ஃபிளீயிங் மக்கள், அந்த மக்கள், அந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மக்களை பற்றின டிஎஸ் சேனநாயக்கா வந்து இங்க பேசின விஷயங்களை, டிஎஸ் சேனநாயக்கன்றான் அவருக்கு என்ன பேர், அமெரிக்கன் இதுல வந்து பேசினவர், இந்த 73 கலவரத்தை எப்படி மனிப்புலேட் பண்ணி எங்கட சமூகத்தை ஒரு தீவிரவாத சமூகமாக உலகத்துக்கு அடையாளப்படுத்துற வேலையை இவர்கள் பார்த்தார். அந்த டைம்ல எங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்லை, அந்த டைம்ல வெறும் கையை ஏந்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த மக்கள் திருப்பி அடிக்க வலிக்கிட்டதுக்கு அது ஒரு பெரிய காரணம். உங்களை திரத்தி திரத்தி அடிக்க வலிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நீங்க உலகத்துக்கு பயந்து ஓடி போய் உலகம் பூரா பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கும் இதுவும் ஒரு காரணம். இந்த இலங்கைன்ற இனப்படுகொலை வரிசையில இனப்படுகொலை இலங்கை தொடர்ந்து இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைன்ற வரிசையில 83 கலவரம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மக்கள் எப்படி படித்தவர்களும் பெரிய வசதிகளோடையும் பாதுகாப்போடையும் அந்த நாட்டுல வாழ முடியாது, யாருமே அந்த நாட்டுல வாழ முடியாது, 4 பேர் வந்தா அவங்களோட சொத்துக்களை கொள்ளையடிப்பாங்க, உங்களோட பிள்ளைல கெடுப்பாங்க, கொலை செய்வாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்ற நிலை இன்றைக்கும் இலங்கையில இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கோம், அதே நிலையிலே இன்னும் இலங்கை இருக்குது என்றத இங்க இலங்கைக்கு சார்பாக பேசக்கூடிய மக்களும் இலங்கையோட நாடு என்று பேசக்கூடிய மக்களும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். ஒரு இனப்படுகொலை என்ற அங்கமாக நாங்க பாக்குறோம், சர்வதேச குற்றமாக பாக்குறோம், இதற்கான நீதி தேடின நிலைப்பாட்டில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கினோம். இதுக்கான இந்த கொலைகளுக்கான பதில்களை இலங்கை அரசாங்கமும் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக ஒரு காலம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நிச்சயமாக வரும் என்றதை சொல்லிக்கொண்டு எந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.
நன்றி. இடம் தொடர ஜெயவர்தனை பற்றி சொல்லியிருந்தீங்கள். இந்த நேரத்துல நாங்கள் தமிழர்கள் இந்த ஒப்பீனியன்களை பற்றி அவர்கள்ட கருத்துக்களை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. தமிழர்களை பட்டினி போட்டு அவர்கள் செத்தாலும் சிங்களவர்கள் அதை ரசிப்பார்கள், அதை கொண்டாடுவார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் டெய்லி டெலிகிராஃபுக்கு சொல்லி இருந்திருக்கிறார். 11th of July சொல்லி இருந்திருக்கிறார், 1983ல. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தெரியணும் என்ன இன்டென்ஷனோட அந்த கவர்மெண்ட் இருந்தது என்றதுக்கான ஒரு இதாகவும் அது இருக்குது. ஸோ அவட மைண்ட் செட் எப்படி இருந்தது என்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அடுத்ததாக ஜெயரத்னம் தோழர் இருக்கிறீங்க, சொல்லுங்க 1983 என்றதை பற்றி உங்களோட பார்வை.
வணக்கம் பழு, வணக்கம் நண்பர்களே. 1983 ஜூலை மாதம் கலவரம் பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்தா நான் 6வது படித்துக் கொண்டிருக்கின்றேன், 11 வயது அப்போதுதான் எனக்கு. அப்போது நான் அதிக எனக்கு அப்போவே வாசிக்கும் பழக்கம் இருந்ததுனால் எனக்கு வந்து பார்த்தால் இலங்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்துவிட்டது. அது போல வந்து பார்த்தா தமிழ் பத்திரிகைகள் வந்து பார்த்தா அப்படியே இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அகதிகள் எல்லாம் வந்து ராமேஸ்வரம் வந்தவர்கள் வருகிறார்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா இது பண்ணி பேப்பர்ல போட்டுட்டே இருந்தாங்க. நான் அதெல்லாம் படித்து கொண்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடன் நிறைய பேர் வந்து பார்த்தா இலங்கையிலிருந்து கொழும்புலிருந்து தப்பித்து வந்தவர்கள் தான் என்னோட கிளாஸ்மேட்ஸாக இருந்தார்கள். நான் படித்த பள்ளியில் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா கொழும்புலிருந்து வந்தவர்கள் கிளாஸ்மேட்ஸாக இருந்தார்கள். என்னுடைய இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த 1983 கலவரம் என்பது வந்து நான் வகுப்பெடுக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டேன். 1983 கலவரம் என்பது வந்து பார்த்தால் ப்ரீ பிளான்ட் என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதன் முதலில் வந்து பார்த்தோம்னா இது வந்து 13 பேர் இறந்து போனது தான் அதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து கொழும்பு கலவரத்தை ப்ரீ பிளான்டா பண்ணினார். ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தா புலிகள் மீது வந்து பார்த்தா தாக்குதல் நடத்தி அதற்கு பிறகுதான் திரும்பவும் வந்து பார்த்தா புலிகள் தாக்குனதுனாலதான் 13 பேர் இறந்து போனார்கள். கொழும்புவில் வந்து பார்த்தால் அதை ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவரவர்கள் ஊருக்கு வந்து பார்த்தால் அந்த இராணுவ வீரர்களை அடக்கம் செய்யலாம் என்று சொன்னதை மறுத்து கொழும்புக்கு கொண்டு வந்து கலவரத்தை தூண்டியது வந்து பார்த்தால் இந்த ஜெயவர்தனையுடைய அரசாங்கம் தான். அது அந்தந்த ஊருக்கு அவர்கள் அனுப்பியிருந்தால் அந்த கொழும்பு வந்து பார்த்தா அந்த கொழும்பு கலவரம் நடந்திருக்காது. ஆனால் ஜெயவர்தனே திட்டமிட்டே வந்து பார்த்தா இது மாதிரி செய்திருக்கிறார். அதை தவிர வந்து பார்த்தால் ஒவ்வொரு ஓட்டர் லிஸ்ட் வைத்து வந்து பார்த்தா தமிழர்கள் வந்து பார்த்தோன்னா அவர்கள் வந்து அடையாளப்படுத்தி அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள் வந்து பார்த்தா 1983 தான். அந்த 1983 கலவரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. முன்னாடி என்பது முன்னாடி வந்து பார்த்தீர்கள் என்றால் ஏதோ நீர் ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அது அப்படியே அடங்கிவிடும், அது போல இருந்தது. ஆனால் 1983 கலவரம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து பார்த்தா இலங்கை தமிழர்கள் மீது ஏற்படுத்தி அது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு அந்த இலங்கை தமிழர்களுக்கு அவர்கள் உரிமையை பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு தூண்டுதல் வந்து பார்த்தா அமைந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ் ஜெனோசைட் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம வந்து பார்த்தா 1983 அதற்கு வந்து பார்த்தால் வந்து நிச்சயமாக வந்து பார்த்தா சிங்களர்கள் வந்து நம்ம வந்து பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருவர் வீட்டுக்கும் சென்று ஒவ்வொருத்தரையும் வந்து கொன்று ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தா கொளுத்தி இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயல் வந்து பார்த்தா அப்போது எங்கும் நடக்கவில்லை. நிச்சயமாக வந்து பார்த்தா இதை கண்டிக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கேட்கும் அந்த படிக்கும் போது வந்து பார்த்தால் நிறைய படிப்பேன். அப்பெல்லாம் வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா இதை பத்தி தான் நீங்க 80s ஏர்லி 80s வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பத்திரிகை முழுக்க வந்து பார்த்தா இதுவாகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து இந்திய தமிழர்கள் வந்து பார்த்தோம்னா வந்து இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் வந்து வந்து அவங்க வந்து பார்த்தா தேர் அப்சஸ் வித் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஸ்ரீலங்கா அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு தமிழ்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. எப்படி என்றால் இந்த 1983 கலவரம் வந்து ஏழைகள் பணக்காரர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் பணக்காரர்களையும் வந்து பார்த்தால் ஏழைகள் ஆக்கியது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா லலித் அதலத் முதலி வந்து பார்த்தா ஏதோ ஒரு கேம்புக்கு போறாங்களாம், அங்க பார்த்தா ஒரு பெரிய செல்வந்தர் வந்து பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருக்காராம். என்ன நீங்களும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு, நானும் பணக்காரன் வந்து இப்ப ஏழையாக வந்து பார்த்தா இங்க இந்த கேம்ப்ல உட்காந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்றால் ஏழைகள் பணக்காரர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் வந்து பார்த்தா சிங்கள காடையாட்டு வந்து பார்த்தா தமிழர்களை தாக்கினார்கள். இதை வந்து பார்த்தா என்றைக்குமே நம்ம மறக்க கூடாது. நன்றி.
நன்றி தோழர். அடுத்ததா கிரிக் தோழர் இருக்கிறீங்களா, நீங்கள் உங்களோட பார்வையை சொல்லுங்க. 1983 உடனே உங்களோட மைண்டுக்குள்ள என்ன மாதிரி அது வந்து கிரிக் தோழர் இருக்கிறீங்களா?
உதயன் தோழர் பிரச்சனை நடக்கான்றது இன்னும் ஒரு உறுதிப்படுத்துறது அதான் உங்களுக்கு தேவை இப்ப இவ்வளவு சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனை இன்னும் ஒரு இது நடக்கல இன்னொரு தூண்டி விட்டாண்டா என்னும் ஒரு இது நடக்கல இன்னொரு தூண்டி விடுவான் தானே அப்ப தமிழர்களுக்கான நிலை என்னன்றதான் எங்களோட பார்வை இருக்கணும்.
நிச்சயமா அது 83 கலவரமோடு என்பது 80s நிக்கல, கலவரங்கள் 83 மட்டுமே தொடங்கினது என்று இல்லை. 1915 இருந்தே சிங்களவர்கள் ஒப்ரசர்ஸா ஒடுக்குமுறையாளர்களாக கலவரக்காரர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். 1950களுக்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கள அரசின் தயவோடு அனுசரணையோடு இராணுவம் காவல்துறை போன்ற கட்டமைப்புகளின் உதவியோடு நிகழ்த்தப்பட தொடங்குது அந்த வன்முறை வெறி ஆட்டங்கள். குறிப்பா 83 கலவரத்துக்கு பின்னர் குறிப்பா விடுதலை புலிகள் இயக்கம் கொஞ்சம் வலுப்பெற்று ஒரு இராணுவ ரீதியாக வலுப்பெற்ற அந்த காலத்தின் பின்னர் தான் தமிழர்களுக்கு இந்த கலவரங்களினால் மரணம் நிகழ்வது குறைந்து கொண்டு வந்தது. அது நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதற்கு பின்னர் போர் முனையிலும் போரினாலும் மற்றது சிங்கள காடையர்கள் இராணுவ சிப்பாய்கள் இவங்கள் அவங்களோட தாக்குதல்களினால் மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த கலவரங்கள் என்பது குறைந்தது 83 பிறகு. என்னென்னா சிங்களவனுக்கு ஒரு பயம் இருந்தது, சிங்கள அரசுக்கு ஒரு பயம் இருந்தது, அச்சம் இருந்தது, தமிழ் மக்களை நாங்கள் தொட்டால் விடுதலை புலிகள் திருப்பி அடிப்பார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்தது. 2009 பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் கலவரங்கள் இலங்கை முழுவதும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கலவரங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. குறிப்பா முஸ்லிம் மக்களை குறிவைத்து அந்த தர கலவரங்கள் இந்த முறை நடந்து கொண்டிருக்குது. சோ இலங்கை அரசாங்கம் என்று வரும்போது, இலங்கை என்று வரும்போது அதன் வரலாறு முழுக்கவே அது எல்லா ஒரு 2 வருடத்துக்கு ஒருக்கா இலங்கையில நிச்சயமா ஒரு கலவரம் நடக்கும் என்ற நிலையில தான் இருக்கு. ஏனடா அது ஒரு பண்பாடாகவே சிங்களவர்கள் மக்கள் மத்தியில அது உருமாறிவிட்டது என்றதான் சொல்ல முடியுமா. அவர்கள் ஒரு கலவர கலாச்சாரத்தை அங்கத்தை அரசியல் உருவாக்கி இருக்கு, தமிழர்களுக்கு எதிராக, முஸ்லிம் மக்களுக்கு எதிராக. சிங்கள அரசு, மாடர்ன் சிங்கள ஸ்டேட்டின் ஃபவுண்டிங் ஃபாதரா இருக்கக்கூடிய அநாகரீக தர்மபால என்றவர், அந்த சிங்கள பௌத்தத்தின் அடிப்படைகளை விதைத்த பௌத்த துறவிகள் எல்லாரும் வன்முறையை மட்டும்தான் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களின் தூண்டுதலின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலவர கலாச்சாரம் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப இன்று நாங்கள் காவல்துறை அதிகாரம் என்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு இந்த 13 அமுல்படுத்தல வந்து இந்த காவல்துறை அதிகாரத்தை பற்றி சிங்களவன் அதுக்கு தயங்குறாத நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அதன் பின்னாலும் ஒரு விஷயம் இருக்குது, அது அவன் எப்போதுமே தயங்குறான். இப்ப எங்களுக்கான ஒரு இந்த கலவரங்களில் இருந்தான விடுதலையோ, எதுல இருந்தான விடுதலையும், எங்களுக்கான அந்த சுய நிர்ணயம் இறையாண்மையின் அடிப்படையிலான ஒரு விடுதலையின் ஊடாக மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு பெற முடியுமே தவிர, அவனிடம் எல்லா அதிகாரமும் இருக்கும் போது அவன் அவன் அதிகாரத்தை எங்களை ஒடுக்க மட்டும்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறான். சோ அதுல இருந்து விடுபட வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு இதுக்கு இப்ப இந்த இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு காண எங்களுக்கு நாங்கள் 13 எடுப்போம், அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு காண்டுவதற்கு நாங்கள் அவன் கொடுக்கறத எடுப்போம், இதை விடுவோம், அதை எடுப்போம், இதை விடுவோம் என்று நாங்கள் பேரம் பேசி பேசி எந்த ஒரு அதிகாரத்தையும் பெற்றது கிடையாது. முழு அதிகார பகிர்வு வேண்டா அது சொல்லிடா இருக்கணும் என்றதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. 83
சரி அப்படி பாக்குற இப்ப நீங்க சொல்ற சரி, இவ்வளவு சிலங்கனை ஒண்ணு மாரி உங்களுக்கு தெரியும் காலங்காலமா. இப்ப போய் இந்தியா சந்திக்க போயிருமெண்டா ஒரு பிள்ளைய பண்ணி போட்டு அங்க போலீசா ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பையே குடுக்குறக்கு இத்தனை வருஷம் நாடகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு இலங்கையில அரசியலமைப்புல இருக்கிறது இவ்வளவு இறையாண்மை கலைக்கிறார்கள், அந்த அரசியலமைப்பு இன்றைக்கும் செய்ய விடாம அன்றைக்கு இந்திய சைனை வச்சுட்டு இந்தியாவுக்கு வேற வேற தேவைகள் தங்களுக்கு சரியா வரைக்கல அவருக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த டைம்ல ஃபோர்ஸ் பண்ணையில இந்த வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணையில சும்மா தங்களுக்கு ஒரு அங்காளர் திருவண்ணாமலை ஒரு எண்ணெய் கிடங்கு வருதுண்டா படையன்றா அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு நைஸா சொல்லி விடுவோம். காலங்காலமா சொல்லி சொல்லி வெல் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இந்தியா சொல்லித்தான் லெட்டர் அனுப்பினன்றதும் எல்லாருக்கும் தெரியும், அது மக்களுக்கும் தெரியும். இந்த நாடகம் வந்தவன் வந்து மறைக்க வேண்டிய தேவையில்லை, இவையிலே சொல்லி அவையிலே எழுதுவினும் அவையிலே கொடுப்பினும் இவையில் காலங்காலமா சந்திச்சு போட்டு வந்து வெளியில வந்து சொல்லிவினும் என்ன செய்யறது சந்திக்கத்தானே வேணும் பிளஜிட்டு இந்த முறையோ ஒரு முறையும் சொல்லிடும். புறக்கணிச்சுதான் ஒன்றும் இல்ல, தேவைக்கேற்ற மாதிரி பிளே பண்ணப்படுற அரசியல் அந்த தமிழ் அரசியலும் இன்றைக்கு 2009 பிறகு இந்தியா அந்த இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே ஒரு கேரளால இருந்த ஒரு ஹோல் எடுத்து காய்ச்சது அப்படி அப்படி இல்லக்கான பிரச்சனை எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இதை சொல்லுங்க அதை கதைங்க ஒன்று சொல்லி அப்ப இன்னும் ஒரு இந்தியா சொல்லி கொண்டுக்கிற இதுக்கெல்லாம் தமிழ் அரசியல் இருக்குது. பைசு சிலங்கான அரசியல் சிலங்கான கவர்மெண்ட் இருக்குண்டா அவங்க ரெண்டு பக்கம் பிளே பண்ணுவாங்க, இப்ப சைனா தேவைண்டா அங்க ஒரு கதை இஞ்சொரு குத்து அங்க ஒரு குத்து அப்படித்தான் அவங்க பிளே பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பாஜகவே இந்த கவர்மெண்ட் வந்தாலும் கூட இலங்கை தமிழர் ஈழத்தமிழர்கிட்ட வந்த அவையில் வந்து உரிமையை விட அவையில் சிங்களாக்களை தான் தங்கட ஒரு சகோதரம் அணைக்கிறது. ஏன்னா கன்னடத்துல வந்து முந்தி வந்த வெளியுற அமைச்சர்கள் அந்த டைம்ல வந்து நீங்கள் நாங்களும் சௌரம் தானே என்று சொன்ன கனப்பட்ட நியூஸ் எல்லாம் வெளியில கணக்கு வந்தது. ஏன்னா அவையில் பாக்குற விதம் வந்து ஒரு பிள்ளையார வச்சு பாக்கணுமெண்டா இப்ப பிள்ளையாட்ட சில வந்து இல்லாடாம இருக்கும் எங்க அது புத்தர் சிலைக்கு பக்கத்துலயும் இருக்குமே நண்டா அவன்ட்டு ரெண்டு பேர் ரெண்டும் உண்டு அது எல்லாருக்கும் இப்ப எப்படி புத்து சமயம் அங்க இருக்குதோ அதே மாதிரிதான் பாஜகவோ வேறோ நோட்டி இந்தியன் வந்து ரூல் பண்றான். அப்ப அதே ஸ்டைல தானே இங்கே கொண்டு வந்து போயிடுவாங்க அவங்களுக்கு நாங்கள் அந்யோன்யத்தை விட அவைகளுக்கு சிங்களாக்கள் அந்யோன்யம் கூட அதில் ரெண்டு பேரும் இந்த பிள்ளை பண்ணிக்கொண்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தேவைக்கிட்ட மாதிரி பாப்பினும் அதை பற்றி கூட பார்வையின்
இல்ல. இது 83 என்று வரும்போது இப்ப இந்த கலவரங்கள் உருவாக்கும் போதாகட்டும், இப்ப இந்தியா வந்து எங்களுக்கு எப்போதுமே ஒரு தீர்வு தர போறதும் கிடையாது, இந்தியாவிடம் இருந்து நாங்கள் தீர்வு பெறுவது என்றது அது பொய்க்கதை, அப்படி பெறக்கூடியது தீர்வாகவும் இருக்காது. அப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இப்ப இந்த 13 அமுல்படுத்தல் என்றத வந்து ஒரு தீர்வாக எங்கள் முன் அதை முன்னிலைப்படுத்துறதுக்கு இப்ப தீவிரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கூட போலீஸ் அதிகாரம் தரமாட்டம், காணி அதிகாரம் கூட பிரச்சனைக்குரியது அதான் இருக்குது. அதுல அவன் தெருவமண்டு சொல்றது கூட அதுல நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. ஸோ நாங்கள் 83 லயர்ஸ் ஆகட்டும், எங்கட தமிழர்கள் இன்று சந்திக்கும் எல்லா சிக்கல்கள், நீங்க பொருளாதார சிக்கல்கள் பாத்தீங்கன்னா ரோடு சரியில்லை, வீட்டுல தண்ணி இல்லை, எங்கட மக்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் கூட பல இடங்கள்ல இல்லை என்று தமிழர்கள் சந்திக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனை என்றது இந்த அரசியல் தீர்வுல தான் அதுக்கான நிரந்தர தீர்வு இருக்குதே தவிர தற்காலிக தீர்வுகள் என்று அங்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. 13 முழுவதுமாக அமுல்படுத்தப்பட்டாலும் அதனால எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போறது இல்லை. நாங்கள் இவர்களோடு சிங்கள தேசத்தோடு நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் எங்களின் உறவுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களும் மலையக தமிழர்களும் அவர்களின் அரசியல் பிரதிநிதிகளும் சிங்களத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள், அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதனால் மலையக தமிழர்களின் வாழ்வு உயர்ந்து விட்டதா? இல்லை. முஸ்லிம் மக்கள் அதனால் பல அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டார்கள், பல வசதிகளை பெற்றுக் கொண்டார்கள். தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டதனால் முஸ்லிம் பிரதிநிதிகளின் ஊடாக அவர்கள் நிறைய பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? 2009 பின்னர் நடந்த அழுத்கம பேருவல கலவரங்கள்ல நாங்க என்ன பார்த்தோம்? முஸ்லிம் மக்களின் பொருளாதாரம் டாகட் செய்யப்பட்டது. அவர்கள் இன்று வரை இப்ப புது டாகெட்டா அவர்கள் தான் இருக்கிறார்கள் சிங்கள அரசுண்ட. அப்ப அவர்கள் இப்ப மலையக தமிழர்கள சிக்கல்களை பார்க்கும் போதாகட்டும், இந்த முஸ்லிம் மக்கள் சந்திக்கும் சிக்கல்களை பார்க்கும் போதாகட்டும், அவர்கள் கிடைக்கக்கூடிய சொற்ப அதிகாரத்துக்காக தங்களின் அடிப்படை உரிமைகளை இறைமையை அவர்கள் விட்டு கொடுத்தபடியினால் தான் அவர்கள் அந்த சொற்ப அதிகாரங்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அது மீளப்பெறக்கூடிய அதிகாரங்களாகத்தான் இருக்குது. அது சிங்களவண்ட அனுசரணை கீழ் பெறக்கூடிய அதிகாரங்களின் ஊடாக எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. 13 அத்தகைய ஒரு ஏமாற்று வேலைதான். அதனாலதான் நாங்கள் எங்கள் அந்த நிரந்தர தீர்வு என்பதுல தெளிவா இருக்கணும், இல்லைன்னா 83 தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 83 இருந்து 2009 வரைக்கும் இத்தகைய கலவரங்கள் தமிழர்களுக்கு எதிராக பெரிய அளவுல நிகழாமல் இருக்கிறதுக்கு காரணம் வன்னியிலையோ எங்கட இயக்கத்துல எங்கட புலிக்கொடி பறந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு அந்த அச்சம் எப்போதுமே இருந்தது. நல்லூர் மேல தொடர்ந்து குண்டு விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் தலதா மாளிகையில விழும் என்ற ஒரு அச்சம் அவனுக்கு இருந்தது. விழுந்து காட்டிய ஒரு உதாரணமும் இருந்ததுனாலதான் அவங்க கொஞ்சம் அடங்கி இருந்தாங்க. அப்ப எங்களிடம் அதிகாரம் இருப்பதுதான் எங்களை பாதுகாக்கும்ன்றதை நாங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. அடுத்து புலோலியூரான் அண்ணா இருக்கிறீங்க. புலோலியூரான் அண்ணா, நீங்க 83 நீங்கள் அந்த நேரம் என்ன மாதிரியான எந்த இடத்துல இருந்தீங்களோ எப்படி உங்களுக்கு அந்த அதை இன்று அந்த எப்படி பாக்குறீங்கன்றதை பற்றி பகிர்ந்தீங்கன்னா அடுத்ததாக நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இன்றைய 83 கனடால எப்படி நடக்குது அந்த விஷயத்துக்குள்ள போகலாம் நான் பார்க்கணும். சொல்லுங்க புலோலியூர்.
ஓ வணக்கம் பழுவெட்டியார், இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. எங்களுடைய நாங்கள் வந்து இதுவரை காலம் பல இனக்கலவரங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். கூடுதலாக நாங்கள் சுதந்திரத்துக்கு பின்னரான இனக்கலவரங்கள் 57, 58, 77, 83 அதுக்கு பிறகு நடந்த இனப்படுகொலைகள் முள்ளிவாய்க்கால் வரைக்குமான இதழை பற்றி நாங்கள் அதிகம் நாங்கள் கதைக்கிறது உண்டு பல்வேறு தளங்களில். ஆனால் முதலாவது இனக்கலவரம் எப்போ நடந்து கண்டுச்சுன்னா 1915 ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்குது. கண்டி நகரத்தில் அன்றைய காலங்களில் சிங்களவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களையும் முஸ்லீம்களையும் அங்கே இருந்த வாணிப நிறுவனங்கள் எல்லாத்தையும் எரித்து கொள்ளையடித்து சூறையாடி இனப்படுகொலை செய்து இதென்ன வந்து 1915 இதை வந்து பேராசிரியர் குணசீலன் அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தில் வந்து இதை தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலேயர் ஆட்சியில் இலங்கை என்ற அந்த புத்தகத்தில் வந்து பேராசிரியர் குணசீலன் வந்து இதை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் மறக்க முடியாத இன்றைக்கு ஒரு நாள் வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை, அது இன்றைக்கு தான் நடந்த நாள். மொத்தம் குட்டிமணி தங்கத்துறை உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகளை வந்து குத்தி வெட்டி கண்களை தோண்டி எடுத்து படுகொலை செய்த நாளும் இன்றுதான். இதே ஜூலை கலவரத்தில் தான் வந்து இந்த இது நடந்தது. பலர் சொல்றது திருநெல்வேலியில் நடந்த இராணுவத்தினுடைய தாக்குதலால இராணுவத்தை கொண்டு போய் அங்கே கனத்த மாயானத்தில் வந்து எரிக்க வடிக்கிட்ட பொழுதுதான் இது இந்த கருப்பு ஜூலாய் தொடங்கினது என்று சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது பலருக்கு இதனுடைய பின்னணி தெரியாத காரணத்தினால அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறதா அமைகிற விஷயமா தான் நான் பார்க்குறோம். அன்றைய நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் வந்து சிறில் மத்தியோன்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ரவுடி, யாரை கேட்டாலும் தெரியும். பிரேமதாசா எப்படி வாழத்தோட்டத்தில் ஒரு ரவுடியாக அந்த நேரத்தில் விளங்கினானோ அதுக்கு சரிசமனாக இருக்கக்கூடிய அடுத்த பெரிய ரவுடி யாருன்னு சொல்லிச்சுன்னா சிறில் மத்தியும். இந்த சிறில் மத்தியும் அவரோட சேர்ந்த அவருடைய யூஎன்பி கட்சியினுடைய அங்கத்தவர்களால் உறுப்பினர்களால் நன்றாக திட்டமிடப்பட்டு அரங்கேறின விஷயந்தான் வந்து இந்த கருப்பு ஜூலை. இதை யாரும் மறக்க முடியாது. அவர்கள் தெளிவாக எங்கெங்க யார் யாரை எந்த தமிழ் வர்த்தகர்களை யாருடைய தமிழர்களுடைய வீடுகளை கொள்ளையடிக்க வேண்டும், சூறையாட வேண்டும், அது கொழும்பினுடைய எந்தெந்த பகுதிகள், கொழும்பு மாத்திரம் இல்லை கொழும்புல என்னென்னலாம் நடந்ததோ அதுக்கு சரிசமனாக மலைய பகுதியில் நடந்ததையும் வந்து நாங்கள் மறந்துடக்கூடாது. கொழும்புல கருப்பு ஜூலாய் கலவரம் தொடங்குற அதே நேரத்தில் மலையத்திலையும் நுவரலியா தொடங்கி ஹட்டன் தொடங்கி பதுளை கண்டி இந்த இடங்கள்ல எல்லாம் கொழும்புல என்ன நடந்ததோ அதே மாதிரி அங்கேயும் நடந்தது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட
கழுத்தர எஸ்டேட் பக்கங்கள்லயும் கூட சேர்த்து கொள்ளலாம்.
அதாவது கொழும்பை அண்டிய மத்திய மாகாணங்கள்ல எல்லாம் நடந்தது. நாங்கள் தனியா கொழும்புக்குள்ள மாத்திரம் இதை முடக்க கூடாது என்றதை வந்து நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். தனியா நீங்க கொழும்புல மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அன்னளவாக சரியான கணக்கீடு இல்லை. ஆனால் 84 அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் கிட்டத்தட்ட 4,000 வந்து தனியாக இறந்திருக்கணும்ன்றதும் 175,000 வந்து வீடில்லாம போயிருக்கணும்ன்றது. இது கொழும்புல மாத்திரம் சரியா. மற்றது 8,000 தொடங்கி 10,000 வீடுகளும் 5,000 தமிழர்களுடைய வணிக நிறுவனங்கள். இதை நீங்க நினைவில் உள்ளுங்க. இதுல எந்த ஒரு சிங்கள வணிக நிறுவனமுமே பாதிக்கப்படவில்லை. எந்த ஒரு சிங்களவர்களுடைய வீடுகளும் பாதிக்கப்படவில்லை. 8,000 தொடங்கி 8,000 வீடுகளும் கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்ட வணிக நிறுவனங்களை வந்து அழிக்கப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, சூறையாடப்பட்டிருக்கு சரியா. இது தனியா ஒரு நாள் இந்த விஷயம் நடக்க இல்லை. ஜூலை 23 தொடங்கின இந்த விடயம் எப்போ முடிஞ்சது? ஜூலை கடைசியில் தான் முடிஞ்சது. இந்த இத்தனை நாடுகளுக்குள்ள எவ்வளவு காடையர்களை கொணந்து இவர்கள் என்ன எல்லாம் கொழும்புல செய்ய முடியுமோ அதை செய்தார்கள். அந்த இடப்பட்ட காலப்பகுதியில்தான் வெளிகிட சிறையிலையும் வந்து இந்த மோசமான நிகழ்வு நடந்தது. வெளியிட நடந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழ் மக்கள் கூடியிருக்கக்கூடிய வெள்ளவத்து தெகிவள இந்த இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஜூலை 26 பிறகுதான் கண்டியில தொடங்கிச்சு. கண்டியில இருந்து கம்பளைக்கு போச்சு, திருவோணமலை வரைக்கும் போச்சு சரியா. இதுல தப்பி வந்த ஆக்கள்கிட்ட நீங்கள் கதையை கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அன்றைய காலப்பகுதியில் வந்து நான் மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து நான் ஒரு மாணவனாக இருக்கின்ற காலம் எங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வந்து நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை. அந்த வந்த பொழுது தான் நாங்கள் இந்த இனக்கலவரத்துக்குள்ள மாட்டுப்பட்டு இதில் அந்த வந்தவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து இன்று வரைக்கும் உயிரோடு இல்லை. அன்று அந்த கலவரத்திலேயே அவர்கள் இறந்து போட்டார்கள். மீதியானவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தேன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய தாப்பனார் வைத்தியத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அன்று கொழும்பு மத்திய வைத்தியசாலையில். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குவார்ட்டர்ஸும் வந்து அந்த வைத்தியசாலைகளில் இருந்தபடியாக நான் அங்கே இருந்து தப்பிக்கொள்ளக்கூடியா இருந்தது. ஆனால் பல விஷயங்களை வந்து அங்கே நேரில் பார்க்கக்கூடியா இருந்தது. எங்களை கூட்டி சென்ற டாக்டர் நித்தி கனகரத்னம், பொப்பாடகர் நீங்கள் சின்ன மாமியே சின்ன மகளங்கே என்ற அந்த பாட்டுக்கு பெரிய உரியவரான நித்தி கனகரத்னம் தற்போது ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறார். அவர் எங்களுக்கு அன்றைய காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து டீனாக இருந்தவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில். அவர் பட்ட வேதனையும் துயரவும் வந்து ஏண்டா அவரை நம்பி அவரோட தான் எல்லாரும் நாங்கள் வந்தது கொழும்புக்கு கல்வி சம்பந்தமான விடயமாக. அதில் அறவாசியை இழந்த அளவில் மிச்ச அறவாசி பேரையும் தப்பினவர்களையும் கொண்டு உங்களுக்கு தெரியும் லங்கா ராணி என்ற ஒரு கப்பல் கொழும்புல இருந்து இலங்கை ரெட் க்ராஸ் உதவியோட ஒரு பழைய சரக்கு கப்பல் பண்டங்கள் ஏற்றி கொண்ட இந்தியாவில் இருந்து மற்ற பங்களாதேஷ் தாய்லாந்து இங்கால துபாய் இப்படியான நாடுகள்லேருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டுற அந்த சரக்கு கப்பல், அந்த சரக்கு கப்பலில் கிட்டத்தட்ட 6000 பேரை ஏற்றி கொண்டு எங்களுடைய பயணம் வந்து யாழ்ப்பாணம் திருவோணமலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களை வந்து திருவோணமலையில் இறக்கி போட்டு போய் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காயங்களோடையும் எரிகாயங்களோடையும் அந்த கப்பலில் இருந்து வைத்திய உதவி செய்ய முடியாமல் இறந்தவர்கள் பலர், அங்கங்களை இழந்தவர்களும் இப்படி பல பேரை கொண்டு சென்ற இந்த லங்காராணி கப்பல் ஆகஸ்ட் மாதம் முதலாவது வாரம் வந்து காங்கேசந்திர துறைமுகத்தை வந்தடையுது. அந்த கப்பலில் நானும் பயணித்த ஒரு ஆள். ஒவ்வொன்றையும் விவரிக்கிற வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது என்று தான் நான் சொல்லணும். நான் அந்த பழைய விடயங்களை வந்து நினைவு கொள்றதுக்கு எனக்கு சங்கடமாகவும் மன உளைச்சலாகவும் இருக்கிறதான் நான் பார்க்கக்கூடியா இருக்கு எனக்குள்ளேயே. அவ்வளோத்துக்கு கற்பனை கூட பண்ண முடியாத மிக அசிங்கமான, அதாவது எல்லாத்தையும் உழந்து அரை நிர்வாணத்தோடு வந்தவர்கள் கூட அந்த கப்பலில் இருந்தார்கள். எல்லா பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட துணிமணிகளோடு வந்து இறங்கினவர்கள், காசும் இல்லாமல் தங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களை ஏற்று எங்களுக்கு அடுத்த வாழ்வு யார் தருவார்கள் என்று ஏங்கி கொண்டு வந்து அழுது வந்து சேர்ந்தவர்கள் பலர். ஆனால் காங்கிரசுந்துறை வந்ததும் அங்கு அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைமைகளும் முக்கியமாக வந்து தமிழ் இளைஞர் பேரவையும் தமிழ் மாணவர் பேரவையும் இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து எங்களை வரவேற்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு வசதி படைத்தவர்கள் இந்த குடும்பங்களை தாங்கள் பொறுப்படுத்தி பல மாதங்கள் வருஷங்களாக கூட யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் வந்து கொழும்புல இருந்து வந்தவர்கள் அங்கு தங்கி திரும்பவும் கொழும்புக்கு போனது அவர்களுடைய வேலை நிமித்தமும் சொத்துக்கள் பத்துக்களை திரும்ப எடுத்துக்கொள்கிற நிமித்தமாக போனவர்கள் பலர் உண்டு. ஆனால் இந்த சம்பவம் தான் நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது. இந்த கப்பலில் வந்து இறங்கி இந்த கண்ட காட்சி தான் பல இளைஞர்களை இந்த விடுதலை போராட்டத்துக்கு உள்வாங்கி இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக நாங்கள் போராடித்தான் புற வேண்டும் என்ற ஒரு நிலையை கொணர்ந்து பல இயக்கங்கள் உருவான வரலாற்றை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு அடித்தளம் விட்டது வந்து இந்த லங்காராணி கப்பல் தான். அதுக்கு பிறகு பல இனப்படுகொலைகள் நடந்தாலும் இந்த ஜூலை இனக்கலவரமும் வெளிகடை சிறைச்சாலை இந்த இனப்படுகொலையும் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்வியலில் வந்து மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை, தமிழினத்துக்கு மேலே சுமத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி கதைக்க வேண்டும். இதை நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கும் இப்படியான விடயங்களை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் இன்று இந்த நேரத்தில் என்ன பேசுறதுக்கான இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி.
நன்றி புரோலியோரன், விவரிச்சமைக்கு. குறிப்பா அந்த லங்கா ராணியை பற்றி அந்த செய்திகள் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. என்ன அடுத்து தோழர் வேலன், தோழர் வேலன் இருக்கிறீங்களோ உங்களோட பார்வையை
சொல்லுங்க. இதுல வந்து அதாவது இந்த 83 அதன் எதிரொலியாக உருவாகின இலக்கியத்தின் இலக்கியம் அல்லது நாவல் என்ற பெயர் தான் லங்கா ராணி. மறதி மறந்துட்டு இருக்க அதுல பிரச்சனை இல்லை. லங்காரின் நூலோட பேர் அவர்கள் எழுதினது அந்த நூல். அந்த கப்பலை பேர் சிதம்பரம் அது தவறுகள்ல மறக்கிறதுல இயல்பு தான் அதுல தன் மத்தாக்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காகத்தான் சொல்ல வருகிறான். இந்த மற்ற என்னன்னு சொன்னா இந்த ஜூலை இன்றைக்கு 40 27 பேர் இன்றைய இரவு கொல்லப்படுகிறார்கள். அடுத்த நாள் இரவு மீதி 25 பேர் அடுத்த ஒரு நாள் ஆஸ்பத்திரி சாராம 53 பேர் கொல்லப்படுகிறார்கள் மொத்தமா. இங்க இங்க வந்து ஒரு போக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக போக்கிலேயே வந்து ஒரு 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 தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தையும் ஒரு ஒரு இனக்குழுமம் இன்னொரு இனக்குழுமம் என்றதை வந்து தாக்கி அளிப்பது வந்து இயல்பாக பல இடங்களையும் வரலாற்றுங்களையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் வந்து பொதுவான போல நம்ம புலோலி சுட்டிக்காட்டின போல வந்து 1983 என்பது ஒரு அதில் இருக்க தன்மையை வந்து விளங்கி கொள்ளுகிறோம் இல்லை. அதாவது அன்றைக்கு விடுதலை புலிகளின் எழுச்சி ஆயுத எழுச்சியிருந்த ஆரம்ப காலத்தில் நடைபெற்ற ஒரு போர் தாக்குதல் என்பது அதுதான் இந்த இப்படியான ஒரு சீரழிவை உருவாக்கினது என்றது என்று சொல்லப்படுவது அது தவறு. அது வந்து அரசியல் ரீதியாக புரிதல் இல்லாதவர்கள் அரசு அரசு என்ற கோட்பாட்டை சிறப்பதற்காக பயன்படுத்தப்பட வாதங்கள் இந்த எதிர்வாதங்கள் தான் இந்த வருகிறது. முதல் முதல் கலவரம் என்பது 1886 நினைக்கிறேன். அது பௌத்தருக்கும் சிங்களவர்களுக்கு மட்டும் சொல்லப்படுது. கொட்டைஹேனாவில தான் அது ஆரம்பிக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை வந்துட்டா கொட்டைஹேனா வந்து மரபிரீதியாக வந்து பெரும்பான்மையாக வந்து தமிழரும் இன்றைக்கு வந்து சிங்களவராக மொழி மாறியுள்ள மலையாளிகளும் இருக்கிற பகுதி தான் அந்த கொட்டைஹேனா. அந்த தாக்கல் வந்து நடைபெற்றது பௌத்தருக்கும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா
கத்தோலிக்க மக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நடந்தது தெய்வலையெல்லாம் ஒரு தேவாலயம் கொளுத்தப்பட்டது நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் அதை அடக்கி வைக்கினார்கள்.
இல்ல சொல்ல வர்ற விஷயம் தான். அதாவது இந்த மோதல்கள் வந்து சிங்கள பௌத்தர் இது எடுத்தாலும் அங்க அடிப்படையில் இருந்தது வந்து தனியே வந்து மதம் மாத்திரம் அல்ல, அந்த அந்த சமூகத்துக்கு இருந்த ஒரு பலம் ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் வந்து மலையாளிகள் 1915 வந்து முதல் முஸ்லிம் வணிக வர்க்கத்தை நோக்கி அடிக்கிறாங்க. 1933 மலையாளிகள் வந்து குறிப்பாக வந்து தொழிற்சங்கத்தை வளர்த்தவர்களின் முக்கியமானவர்கள் அதுல கோபாலன் போன்றவர்கள் கூட கேரளா திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த இதுகளெல்லாம் போக்குள்ள வரலாறுகள் அறியாமத்தான் இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்த அரசு என்ற ஒரு நிலைப்பாடை வந்து தமிழ் தேசத்துக்கான அரசு என்ற ஒரு குறியீட்டு அந்த பிரச்சனை அந்த அந்த இலக்கை வந்து சிதைப்பதற்காகத்தான் இன்றைக்கு புதிய புதிய வரலாறுகள் வந்து படைக்கப்படுகிறது. இந்த காலத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏவிபி வந்து 2009 எப்படி பார்க்கறது என்று சொன்னால் பிரிவினைவாதம் யுத்தம் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லப்படுது. அங்கேயே வந்து ஒரு சுயர்ண உரிமையோ அதை பற்றிய ஒரு பிரஞ்சை வந்து இல்லாமலே வந்து இருக்கிற போக்கு இதே பிரச்சனை தான். இன்னைக்கு வந்து இந்த 2009 பிறகும் வந்து மோசமாக வந்து ஜீவகாரணிய சிந்தனையோட்டம் ஜீவகாரணிய சிந்தனையோட்டம் என்பது நானும் நீயும் மச்சானும் மச்சானும் நானும் நீயும் ஒரே மதத்தவன் நானும் நீயும் உறவுக்காரன் நாங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கவனும் ஒரு கை சேர்ந்தால் கைதட்டம் பெறாது இரண்டு கை சேர்ந்தாத்தான் தொடரணும் என்று சொன்ன ஒரு உளவியல் ஒரு போக்கை வந்து உருவாக்கி கொண்டிருக்கு. இன்றைக்கும் வந்து சிங்கள மக்கள் மத்தியில வந்து எடுத்து செல்லப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு நடந்த அநியாயங்களை அப்ப அந்த வேலைகளை வந்து நாங்கள் தான் மொழிபடுத்தி நாங்கள் சொல்ல வேணும் என்ற ஒரு நிலைக்கு வந்து எங்கள் மீதுதான் அந்த வேலையை பொறிச்சு போட்டு தங்களை முற்போக்குவாதி என்று பேசிக்கொள்கிறவர்களும் தமிழ் பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறார்கள், நாங்கள் எங்கள் சிங்கள மொழி கழிச்சுத்தான் போகணும். அப்படி இல்லை, வரலாறுங்கன்னு அப்படி இல்லை. ஒரு சொல்டாரிட்டி என்பது வந்து பாதிக்கப்படுவனுக்கு கை கொடுப்பதன் அருமையே வேணும். ஆனால் இந்த அரசியல் போக்கு என்பது வந்து 83ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு 2023 வரைக்கும் தான் கூட அரசியல் ரீதியாக வந்து மாற்றங்கள் வந்து இந்த சிங்கள இடதுசாரிகளோ இடதுசாரி மத்தியில் ஏற்படவில்லை. இது இந்த 40 வருஷகால அனுபவம். இந்த 40 வருஷகால அனுபவத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் திரும்பியும் மூலம் வந்து நாங்கள் வந்து முந்தி 83ல வந்து எவ்வளவு வேகமாக நாங்கள் ஒரு அரசியல் வேலைகளை செய்தோமோ, அரசியலை படித்தோமோ, அமைப்புகளை உருவாக்கினோம், அமைப்பு உருவாக்கம் செய்தோமோ, அதே நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஆக வந்து 2009 போராட்ட முறைகள் வந்து மாறுமையுடைய இலக்கு மாறவில்லை, இலக்கு வந்து சிதையப்படவில்லை. போராட்டத்தின் ஒரு வழிமுறை தான் மாற்றம் அடைஞ்சது. ரத்தஞ்சந்த அரசியல் தான் மாற்றப்பட்டது ஒழிய ரத்தஞ்சந்த அரசியல் ஒன்று இருக்கிறது. அது பற்றி நாங்கள் சிந்திக்கப்பட வேணும், அதை பற்றி உரையாட வேணும். அந்த உரையாடலை ஒரு ஆக்கபூர்வமா செய்யணும். அதே போல வந்து நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு அரசியல் ரீதியாக உரையாடலை ஒரு ஆக்கபூர்வமா செயலூக்கமாக செய்யறதுக்கு வந்து பல சிதைக்கிறதுக்கண்டே பல கோட்பாடுகளை புதுசு புதுசா கொண்டு வந்து சிதைப்பவர்கள் இருந்தவொன்று தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயகம் பூசிக்கொண்டு நாகரிக வார்த்தைகளின் உள்ளாக நாகரிகமான வார்த்தைகள் உள்ளாக எங்களுடைய இலக்கை வந்து சிதைப்பவர்களாக தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தனி ஒரு மனிதரால் இது செய்யலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களாலையும் செய்ய முடியாது, ஒரு மக்கள் திரள் சக்தியால தான் செய்ய முடியும். அந்த ஒரு மக்கள் திரள வந்து உருவாக்கக்கூடிய அளவில் வந்து எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளும் எங்களுக்கு முன்னால் இருக்கிற கடமையும் அதுதான். நன்றி.
நன்றி
தோழர். ஒரு சின்ன ஒரு குறிப்பு, நான் சொன்னது லங்காராணி வந்து நான் பிரயாணிச்ச, நானும் என்னுடைய தகப்பனார் வைத்திய குழுக்கள் பிரயாணிச்ச கப்பல் பெயர் தான் லங்காராணி. மொத்தம் வந்து 5 கப்பல் கொழும்புல இருந்து வழிகிட்டது. எனக்கு தெரியத்தக்கதான் முதலாவது வந்த கப்பல் வந்து லங்காராணி, அடுத்ததாக வந்த கப்பல் வந்து மேரி, மூன்றாவதாக வந்த கப்பல் வந்து சிதம்பரம், 4வது 5வது கப்பல் வந்து கொழும்புல இருந்து திருவோணமலை மட்டும்தான் வந்தது, காங்கிரஸ் சுந்தரைக்கு வரவில்லை. அவர்கள் அனைவரும் வந்து திருவோணமலையில் மொத்தம் 5 கப்பல், அதில் 3 கப்பல் முதலாவது லங்காராணி, 2வது மேரி, 3வது வந்து சிதந்தன். இந்த 3 கப்பலும் தான் காங்கிரஸ் சுந்தரைக்கு பெருவாரியான தமிழர்களை கொண்டு இறக்கினதும் இறக்கினாப்புற காங்கிரஸ் சுந்தர நடேசுரா கல்லூரியில் தான் இவர்கள் எல்லாரையும் முதல் கொண்டு போய் இருத்தி அங்கே வைத்திய பரிசோதனைகள் செய்து வைத்திய உதவிகள் செய்து அதுக்கு பிறகு அங்கிருந்து மற்ற தமிழர்களுடைய வீடுகளுக்கும் உறவினர்களுடைய வீடுகளுக்கும் வந்து அழைத்து செல்லப்பட்டது. லங்காராணி தான் முதலாவது வந்த கப்பல், அது நான் உறுதியாக நான் சொல்ல முடியும். நன்றி.
நன்றி அண்ணா. இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதில் குறிப்பாக தோழர் வேலன் 1883 அதுக்கு 100 வருடத்துக்கு முன்பு 1883 கொட்டாஞ்சேனை கொட்டையேனா என்று சொல்லப்படுகிற கொழும்புல இருக்கிற ஒரு இடத்துல நடந்த கலவரத்தை பற்றி பேசியிருந்தார். அது கத்தோலிக்க மக்களுக்கும் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கும் சிங்கள தமிழ் சிங்கள கத்தோலிக்க மக்களுக்கும் சிங்கள பௌத்தர்களுக்கும் இடையில நடந்த ஒரு கலவரம், ஒரு சண்டை என்ற ஒரு பிரச்சனை என்று கூட சொல்லலாம். கொட்டையேனாவில சிங்கள மேலாதிக்க சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்த கொவியம சாதி இந்த அஸ்கிரிய செக்டர் மடாதிபதி மடமண்டு கூட சொல்லல, அவர்கள் வந்து ஒரு பெரியராக அனௌன்ஸ் பண்றீங்க, அது அந்த ஈஸ்டர் காலத்துல அனௌன்ஸ் பண்ணி வேணுமண்டே குழப்பம் ஏற்படுத்துறதுக்குரிய, அதாவது கத்தோலிக்க மக்கள் அந்த வழிபாட்டு சர்ச் அந்த சென்ட் லூசியஸ் சர்ச்சை தாண்டி அந்த கத்தீட்ரலை தாண்டி உள்ளுக்குள்ள போனாதான் அங்க பன்சலை வருகுது அங்கால, அப்ப அந்த அந்த வழியில போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குறது தான் இந்த பௌத்த காடையர்கள நோக்கமாக இருந்து அதை செய்யறினம் அதில் ஒரு கலவரம் வெடிக்குது. அது வந்து 1883 அது நடக்குது. அப்ப அது நடக்கிறது போது போகும் அது நடந்து கொண்டு அந்த அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌத்த துறவிகள் எல்லாம் தீவிரமாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக, மற்றது தமிழர்களுக்கு எதிராக, முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலப்பகுதி அது. சரிதானே, இது 83. இதுல அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் இருக்கு. 83 கொட்டாஞ்சேனியில அந்த கலவரம் நடக்குது. சரிதானே, 85 நான் 1985ல அதே கொட்டகையினாலதான், கொட்டாஞ்சேனியிலதான் இன்று உலகமெங்கும் பௌத்தர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் அல்லவா அந்த பௌத்த கொடி என்று ஒரு கொடி, அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஏன் கொட்டகையினால் அறிமுகப்படுத்துறீனம்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கலவரம் நடந்த பிறகு 1885ல பௌத்தர்களுக்கு ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது. சிங்கள பௌத்த வெறியர்களால், இன வெறியர்களால், சாதிய வெறியர்களால் அந்த கொடியைத்தான் இன்று தலித்திய இளைஞர்கள் ஏந்தி பிடிக்கிறார்கள் பௌத்தத்தின் கொடி என்று. சிங்கள சாதி வெறியர்கள் உருவாக்கிய கொடிதான் இன்று உலக பௌத்தர்கள் தங்கள கொடியாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் வன்முறையை நிகழ்த்திய ஒரு ஊர்ல திருப்பி போய், அதாவது குஜராத்ல முஸ்லிம் மக்கள் வாழ்ற ஒரு இடத்துல இந்த இந்துத்துவ காடையர்கள் போய் ஒரு கலவரம் செய்துட்டு அதே இடத்துல போய் ஒரு காவிக்கொடியை ஏத்தின அப்படி இருக்குமோ, அதே மாதிரி கொட்டாஞ்சேனையில 83 இந்த மத பிரச்சனைகள் நடக்குது. சிங்கள பௌத்த காடையர்கள் கத்தோலிக்க மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்திட்டு 85 அதே இடத்துல போய் அந்த பௌத்த கொடியை அறிவிக்கிற ஒரு வேலையை செய்கிறீனாம். உலகத்துக்கு பௌத்த கொடிய அறிமுகப்படுத்துற ஒரு வேலையை செய்கிறாங்க. செய்யும் போது அதுல அந்த நிகழ்வுல அது கொழும்பு கமிட்டி என்று சொல்லுவாங்க. அந்த பௌத்த கொடியை அறிமுகப்படுத்தின அந்த அந்த பௌத்த துறவியல் நீங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இனவாதிகள், சாதியவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், ஆரிய மேலாதிக்க சிந்தனைய விதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலப்பகுதியில. 1885 to 1895 அந்த காலப்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிங்களவர்களுக்கு ஆரியபால, ஆரிய சேன என்றெல்லாம் பெயர்கள் வைக்கப்பட்டது. ஆரிய என்றத சேருங்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த பௌத்த துறவிகள் தான் அந்த பௌத்த கொடியை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கு. இன்று தலித்தியவாதிகள் தவறாக பயன்படுத்தும் அந்த பௌத்த கொடியானது சிங்கள சாதிய, சிங்கள பௌத்த சாதிய வெறியர்களால் உருவாக்கப்பட்ட கொடி என்பதையும் நாங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் ஒரு கலவர பூமியில் கலவரக்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கொடி என்பதையும் நாங்கள் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப இறுதி கட்டத்துக்கு இறுதியாக கண்ணம்மாக்கா, 1983 என்று சொல்றதை விட அது பொக்ரோம் என்று தான் சொல்லணும். ஏன்னா திட்டமிட்டு கட்டவழ்த்து விடப்பட்ட ஒரு ஒரு வன்முறை வெறியாட்டம். இன்று வந்து தமிழர்கள், அன்று 83 புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று புலம்பெயர்ந்த நாடுகள் எங்கும் வேரூன்றி அங்கு தமிழையும் வளர்த்து தமிழ் கட்டமைப்புகளையும் உருவாக்கி இன்று வந்து 2009 பின்னர் நாங்கள் அந்த இனப்படுகொலைக்கான நீதி, இனப்படுதலுக்கான அந்த நீதி போராட்டத்தை வந்து மிகவும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறோம் உலகெங்குமே. அதுலேயும் குறிப்பா கனடா நாட்டுல வந்து முதல் முறையாக ஒரு பிரதமர், ஒரு நாட்டின் பிரதமர் வந்து இனப்படுகொலை, இலங்கையில் நடந்தது தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தி பேசும் முதல் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிறார். கனடாவில் மிகப்பெரும் முயற்சி எடுத்து அது ஒரு தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள், கனடிய தமிழர்கள் குறிப்பா அவர்கள் பங்களிப்பு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கேரி ஆனந்த சங்கரி போன்ற அரசியல்வாதிகள் அங்கு வந்து பெரிய அளவுல முன்னெடுத்த அந்த லாபிங் எஃபர்ட்ஸின் விளைவாக இன்று வந்து கனேடிய அரசு வந்து அது ஒரு இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தி இன்று கனேடிய இளைஞர்கள் பிள்ளைகள் மத்தியிலேயும் அந்த எஜுகேஷனா அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீனம்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னேற்றம் என்று கூட ஒரு முன் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகவே நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதுலயும் குறிப்பாக போன இந்த வருடம் மே மாதம் வந்து இனப்படுகொலையை அங்கீகரிக்கும் விதமாக அடையாளம் இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தி ஜஸ்டின் ட்ரூடோ பேசியதன் பின்னர் சிங்கள அரசு குறிப்பா அலிசப்ரி போன்றவர்கள் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் மிக கடுமையாக கனடாவுக்கு எதிரான கருத்துக்கள், நிறைய எண்ணற்ற கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது, எண்ணற்ற கண்டனங்கள் சிங்கள அரசால் அரசின் தரப்பால் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா இந்த சரத்வீரசேகர் என்ற பைத்தியகாரனும் அலிசப்ரி என்ற சிங்கள அரசின் கால்நக்கியும் பேசிக்கொண்டிருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல இதெல்லாம் நடக்கும்போது எங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு அச்சம் இருந்தது, கனடா கொஞ்சம் பின்வாங்குமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனா இந்த முறை 83 நடந்த அந்த கலவரத்தை நினைவு கூர்ற செய்தியில மீண்டும் கனேடிய பிரதமர் வந்து அதை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறார், ஜெனசைட் என்ற அந்த டேர்ம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அவர்கிட்ட லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அக்கா, ஹவு டு யூ சீ திஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கேன் வி எக்ஸ்பெக்ட் மோர் லைக் திஸ் ஃப்ரம் கனடா?
அப்சலூட்லி பாலு, நீங்கள் ஜஸ்டின் ட்ரூடோட கிராஃபை பார்த்தீங்கன்னாலே பிஃபோர் பிகமிங் பிஎம் வைல் ஹிஸ் வைல் ஹீஸ் இன் பவர் அண்ட் ஐ கெஸ் இன் ஹிஸ் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் பவர் என்று பார்க்கலாம். முன்னாடியே ஆஸ் அ பாலிட்டிஷியன் கனடாவில் வந்து தமிழ் மக்களோட வாக்கு வந்து இட் கேன் பி அ கேம் சேஞ்சர். ஸோ அதனால எல்லாரும் அவையோட அரசியலுக்கு எங்களோட அரசியலை கேட்கினம், ஒரு ஒரு ஆலிஷிப் ஃபார்ம் பண்ணினம், பி இட் கன்சர்வேட்டிவ் பி இட் லிபரல் எந்த பார்ட்டியிலிருந்து வந்தாலும் அந்த சொலிடாரிட்டி வந்து தமிழாக்களுக்கு இங்கே எப்பவும் கிடைச்சிருக்கு. அது ஜஸ்டின் ட்ரூடோ முன்னாடியே அவர் பிரைம் மினிஸ்டராக வர முதலே நாங்கள் அதை தொடர்ந்து பார்த்துருக்குறோம். பிரைம் மினிஸ்டராக வந்த அப்புறம் டியூ டு என்ன சொல்கிறது, நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கும் இருக்கிற ஆலிஷிப்போ அல்லாட்டி ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் பர்பஸால இந்த ஜெனசைட் வார்த்தை வந்து விடுபட்டு இருக்கும். அவர் எப்போதும் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு தமிழாக்களுக்கு நீதி கிடைக்கணும், ஆனால் ஒரு நாளும் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த தமிழ் ஜெனசைட் என்ற இது வந்து வந்ததில்லை. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த மாற்றம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் முதல் முதலாக கனடா ஒரு பில்லை விட்டுருக்கு, மே 18 தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் டே அண்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் த்ரூ அவுட் த வேர்ல்ட் திஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டூ ஸோ. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய நாடுகள் இந்த இனப்படுகொலை அங்கீகரிப்பிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி அவரோட பிளாக் ஜூலை ரிமெம்பரன்ஸ் டேக்கு வந்த ஸ்டேட்மெண்டில் கூட அகெயின் ஆஸ் யூ பாயிண்டட் அவுட் ஹீ சேஸ் தேர் வாஸ் அ ஜெனசைட், இந்த ஆன்டை ப்ரோக்ராம் வந்து ஒரு ஜெனசைடாக தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஹீ இண்டிகேட்ஸ் இதனால தான் முதல் முதலாக கனடா வந்து தமிழ் மக்களை எடுக்கிறதுக்காண்டி தே எஸ்டாப்ளிஷ்ட் அ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன் 1983 அண்ட் அதில் 1800 மேலேயான தமிழாக்கள் கனடாக்கு மூவ் பண்ணி தே கால் கனடா தேர் ஹோம். இந்த ஆக்கள் தொடங்கும் இப்போ இருக்கிற தமிழாக்கள் வரையும் இந்த நாட்டுக்கு தே கன்ட்ரிபியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், எக்கானமி, பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே அவ பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறேன் அந்த ரெக்கக்னிஷனில். அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்குற ஆக்கள் வந்து தே ஆர் கண்டினியூயிங் டு ஒர்க் டுவர்ட்ஸ் அவர் காஸ், நாட் ஜஸ்ட் டு பி அ தமிழ் கெனேடியன் பட் ஆல்சோ ஆஸ் அ தமிழ். ஸோ நாங்கள் எந்த நாட்டுக்கு மூவ் பண்ணாலும் எங்கே வந்தாலும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து தமிழ். அப்போ தமிழாக்களுக்கு நடக்கிறதுக்கு நடந்ததுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதுக்கும் நாங்கள் தான் அவையோட வாய்ஸாக ஒரு ரிப்ரசன்டேட்டிவாக நடக்கணும் இருக்கணும் என்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ கனடாவில் நடந்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம். ஆஸ் யூ பாயிண்டட் அவுட் ஒன் ஆஃப் த ஃபியூ நேம்ஸ், அது இதுக்கு பின்னால் நிறைய ஆக்கள் இருக்கணும். பட் கரி ஆனந்த சங்கரி வந்து அவர் எப்போ பதவிக்கு வந்தாரோ அதிலிருந்து இந்த மாதிரியான நிறைய நடைபாடுகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பிக் தேங்க்ஸ் அண்ட் பிக் கூடோஸ் டு தி என்டையர் டயஸ்போரா டீம் அண்ட் நிறைய ஆக்களுக்கு பினம் இங்கே நிறைய வர கருத்துக்கள் வந்து நீங்கள் இந்த நாட்டை விட்டு போட்டீங்க, உங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிறதுக்கு லைக் யூ கே நாட் பி எ வாய்ஸ் ஒரு இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பட் தொடர்ந்து டயஸ்போரா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஐ திங்க் கிரிக் ஏர்லியர் கேட்டார் 1983 நடந்தோ 2009 நடந்ததோ இனி நடக்க முடியாதுன்றதுக்கு நீங்கள் என்ன என்ன இது கொடுப்பீங்கண்டு, அந்த சப்போர்ட்டோ அல்லாட்டி அந்த கேரண்டியோ ஐ திங்க் டயஸ்போரா தான் அந்த ப்ரொடெக்ஷனாக இருக்க முடியும்ண்டு நான் பார்க்குறேன்.
ட்ரூ அக்கா, அதுவும் குறிப்பா இந்த முறை 1983 குறிப்பா கனடா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எங்களுக்கு நிறைய இடங்கள்ல டயஸ்பரா என்ன மாதிரியான தமிழ் டயஸ்பரா எத்தகைய ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்பதற்கு கனடா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கு. எஸ்பெஷலி கேரி ஆனந்த் சங்கரி மற்றது விஜய் என்ற அந்த ஒரு யங் சப்பு உட்பட எல்லாருமே வந்து தே வால் have been on the lobbying efforts ஆகட்டும் and in most importantly building bridges and the solidarity build பண்ற அந்த எக்ஸசைஸ் ஆகட்டும் அதுல they have been in the forefront and they have produced a lot of என்ன சொல்றது ஒரு நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் நாங்க அதுல பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் இந்த முறை இந்த ஆண்டு கவனி பார்க்கக்கூடியதா இருந்தது என்னன்னா the survivors in the stories 1983 சர்வை பண்ணின நிறைய பேர் இன்று புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்று நாங்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இன்னொரு தலைமுறை வந்துட்டு இன்னொரு தலைமுறை அங்கேயே பிறந்து வளர்ந்து தமிழர்களாக அடையாளப்பட்டு கொண்டு இன்று இன்று ஒரு 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 மேஜர் சேஞ்சே வந்துட்டு ஸோ வி ஆர் லுக்கிங் அட் ஒரு 40 கடந்துட்டோம். அப்ப அந்த தலைமுறைக்கு இந்த 83 என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. அவர்கள் இந்த தாயக நிலத்துல இறந்து இடம்பெயர்ந்த அந்த வரலாறுகள் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரிஸ் ஒரு முக்கியமான பாயிண்டா 83 இருக்கு. அப்ப அதுகளை டாக்குமெண்ட் பண்றதுக்கும் அந்த ஸ்டோரிஸ ரெக்கக்னைஸ் பண்றதுக்கும் அக்னாலேஜ் பண்றதுக்கும் அந்த அரசு எடுக்கிற முயற்சிகள் குறிப்பா கனேடிய அரசு எடுக்கிற முயற்சிகள் அது அவர்களோட ஹெரிட்டேஜ்ல உண்டா அந்த ஸ்டோரிஸ கனெக்ட் பண்ணி அவர்கள் பார்க்கிற விதம் என்பது வந்து ஒரு நியூஆன்ஸ்ட் அப்ரோச் இருக்கு. அது வெரி வெல்கமிங் ஆகும் வெரி அக்கமடேட்டிவ் ஆகும் அது இருக்குது என்றதே நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ ஏனைய புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ற அவர்களும் இத்தகைய டாக்குமெண்டேஷன் இந்த சர்வைவல் ஸ்டோரிஸ வந்து எடுத்து சொல்ற அந்த பணியை மிக முக்கியமா அந்த அரசுகளும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் அடிக்கடி அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இதுலயும் ஒன்ஸ் அகேன் கனடா ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கு. ஸோ 1983 ஜெஃப்னா லைப்ரரி பேர்னிங் கருப்பு ஜுலாய் மற்றது ஏனைய விஷயங்கள் எல்லாமே இதெல்லாமே வந்து எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த இனப்படுகொலையின் மிக முக்கியமான சாட்சியங்களாக முக்கியமான ஆதாரங்களாக முக்கியமான அந்த அந்த டைம்லைன்ல முக்கியமான இவெண்ட்ஸாக இதெல்லாம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தெளிவாக அந்த இவெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதாகட்டும் அதை பதியப்படுத்துறதாகட்டும் நினைவு கூறுவதாகட்டும் இதெல்லாம் முக்கியமான செயல்களாக கடமைகளாக எங்களுக்கு இருக்கிறது. அப்ப நாங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த முறையாக்கா ஒரு இப்ப நீங்க ஒரு நேற்று கதைக்கும் போது சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல ஒரு மெமோரியல் ஸ்டோனும் இந்த முறை வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி
எஸ் பல அது நடந்தது வந்து பாரிஸில் இருக்க ஒரு சபர்ப் பாண்டி என்ற ஒரு சிட்டியில் ஒரு பார்க்கில் வந்து பிளாக் ஜூலாய ஞாபகார்த்தத்துக்காக அந்த மெமோரியல் ஸ்டோன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ நாங்கள் தமிழ் ஜெனசைட் மெமோரியல் ஸ்டோன் தாயகத்தில் பார்த்துருக்குறோம், தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து கனடாவில் இப்போ அண்டர் கோயிங் இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் பார்த்துருக்குறோம். அட் த சேம் டைம் இப்போ பாரிஸில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த செகண்ட் ஒன் தே ஹவ் ஒன் ஃபார் ஜெனசைட் அண்ட் தென் ஒன் ஃபார் பிளாக் ஜூலாய். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஞாபகார்த்த ஸ்டோன்ஸ் வரும்போது அது இன்னும் ஒரு வேலிடேட்டிங் பாயிண்டாக வருது நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்துக்கும். ஸோ பாண்டி, எனக்கு தமிழாக்கள் அங்கே எவ்வளோ பேர் இருக்கணும் என்ன மாதிரியான ஸ்டாட் தெரியாது, பட் இட்ஸ் அகேன் another good one on the diaspora side.
நாங்கள் அடிவாங்கி இடம்பெயர்ந்ததன் வரலாறை மட்டுமே சுமந்து நிற்கவில்லை, எங்கட மக்கள் மீண்டெழுந்து திருப்பி அடித்து இன்று உலகெங்கும் பரவி வாழும் எங்கள் மக்கள் என்ற ஒரு முக்கியமான அடையாளமாகவும் 83 இருக்குது என்பதையும் நினைவில் வைத்துக் கொண்டு 1983 ஆண்டு நடந்த அந்த கலவரங்களின் போது உயிரிழந்தவர்களையும் இன்று அதன் பின்னர் உயிரிழந்த எங்கள் மக்களையும் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த நிகழ்வை இன்று முடிவுக்கு கொண்டு வருவோம். எல்லாருக்கும் கலந்து கொண்டு பேசிய அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.